اعتصامي الا بالله عليه توكلت واليه انيب حسبي الله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتخذوا من دون الله آلهة لعلهم ينصرون لا يستطيعون نصرهم وهم لهم جند محضرون فلا يحزنك قولهم انا نعلم ما يسرون وما يعلنون صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى وَإِنَّمَا لِكُلِّ امْرِئٍ مَّا نَوَى وَمَن كَانَتْ هِجْرَتُهُ إِلَى اللَّهِ وَرَسُولِهِ فَكَانَتْ هِجْرَتُهُ إِلَى اللَّهِ وَرَسُولِهِ وَمَن كَانَتْ هِجْرَتُهُ إِلَى دُنْيَا إِلَى كَلْتِهِ يُصِيبُهَا أَوْ امْرَأَةٍ يَنكِحُهَا فَهِجْرَتُهُ إِلَى مَا هَاجَرَ إِلَيْهِ صَدَقَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ إِلَّا بُغُلُمْ أَهِلَتَّ إِلَّام படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமியிருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் முறித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அல்லாஹுவினுடைய வேதவசனங்களை கேட்க, அதை புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வ புகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு எல்லாம் முன்னையே சார்ந்தது. இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை ரப்பனாயினே உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க ஷரியத்தினுடைய அடிப்படையில் வாழுகிற நல்ல மக்களாக எங்களை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி நேரம் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது யாருக்கும் எந்த கடனும் இல்லாதவர்களாக, எங்களுடைய வேலைகளை நாங்களே செய்து கொள்ளக்கூடியவர்களாக, எங்களுடைய கடமைகளை முழுமையாக நிறைவுபடுத்தியவர்களாக, கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகிற அந்த நல்ல ஆத்மாக்களில் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை சுவனத்தினுடைய உயர்ந்த வாழ்க்கையாக ஆக்கித் தருவாயாக. எந்த குரானினுடைய செய்திகளை கேட்பதற்கு இங்கே குழுமி இருக்கிறோமோ அந்த குரானை எங்களுக்கு நல்ல ஒரு தோழனாக ஆக்கித் தருவாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமை நாளையில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் சித்தீக்கின்களோடும் சுஹதாக்களோடும் நபிமார்களோடும் அண்மித்திருக்கிற அந்த நல்ல மக்களில் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்தில் வாழுகிற இளைஞர்களை சாலிஹீன்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், உன்னின் மீது உள்ள அச்சத்தினால் குரானை படிக்கிற, விளங்குகிற, அதன்படி வாழ்ந்து காட்டுகிற நல்ல மக்களாக அவர்களை ஆக்கித் தருவாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்தில் வாழுகிற பெண் மக்களை, யா அல்லாஹ், அந்த இளம் பெண்களை சாலிஹாத்துகளாகவும் கற்புகளை பேணக்கூடியவர்களாகவும் ஒழுக்கம் பூணக்கூடியவர்களாகவும் ஆக்கித் தருவாயாக. யா அல்லாஹ், எந்த இமாம்களுடைய செய்திகள், சஹாபாக்களுடைய, தாபியின்களுடைய செய்திகள் இந்த மஜ்லிஸிலே சொல்லப்படுகிறதோ அவருடைய பாவங்களை மன்னித்து உயர்ந்த தரஜாக்களை நீ தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் பொருந்தி கொண்டு உலகத்திலே இது போன்ற மஜ்லிஸுகள் குரானுக்காக வேண்டி, ஹதீஸுக்காக வேண்டி உன்னை நினைவுபடுத்துவதற்கு எங்கெல்லாம் நடக்கிறதோ அந்த அத்துணை மஜ்லிஸுகளையும் உன்னுடைய தனிப்பெரும் கிருபையால் யா அல்லாஹ் நீ பொருந்திக் கொள்வாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா யாசின் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயினால் குரானினுடைய இதயம் என்று போற்றப்பட்ட சூரா யாசினுடைய விளக்க உரைகளை கிட்டத்தட்ட ஒரு நூறு வாரங்களுக்கு நெருக்கமாக நாம் இங்கே பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே பல்வேறு தகவல்களை, எந்த விஷயங்களையெல்லாம் இந்த நூற்றாண்டிலே, இந்த காலகட்டத்திலே இஸ்லாமியர்களுக்கு தேவையோ, எந்த செய்திகளை அல்லாஹு தாலா மிக அற்புதமாக விளக்கி தருகிறானோ அந்த செய்திகளை எல்லாம் நாம் பார்த்தோம். கடந்த வாரங்களிலே அல்லாஹு தஆலா இந்த சூரா யாசினுடைய கடைசி பகுதியிலே இதுவரை இந்த குரானினுடைய இந்த யாசினிலே சொல்லப்பட்ட அத்துணை செய்திகளுடைய ஒரு கன்க்ளூஷன், ஒரு சுருக்கத்தை இங்கே அல்லாஹ் விளக்கி தருகிறான். அந்த அடிப்படையிலே நாம் மேலே பார்த்த ஆயத்திலே தௌஹீத் என்று சொன்னால் என்ன, ஏகத்துவம் என்று சொன்னால் என்ன, ஏகத்துவத்திற்கு மாற்றமாக நடக்கிற அந்த நிலைகள் எப்படி என்பதை குறித்து அல்லாஹு தஆலா உலகத்தில் வேறு எதையெல்லாம் அவர்கள் இறைவனாக கடவுளாக தங்களுடைய மனச்சிந்தனைகளிலே ஆக்கிக் கொள்ளுகிறார்கள் என்பதை குறித்து சொன்னான். மனிதன் ஏதோ பொருட்கள், சிலைகள், கோவில்களுக்கு முன்னால் போய் விக்கிரகங்களுக்கு முன்னால் நின்று வழிபடுகிற அந்த நிலை மட்டும் அல்லாஹுக்கு இணை வைக்கிற நிலை அல்ல. எதெல்லாம் அவனுடைய இதயத்தில் அல்லாஹுவை தாண்டி அல்லாஹுவினுடைய செயல்களை இவை செய்யும் என்ற எண்ணத்தில் ஒரு உருவகத்தை ஏற்படுத்துகிறானோ அத்தனை செயல்களுமே இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. அது எதாக இருந்தாலும் சரி, அல்லாஹுவை தவிர வணங்குவதற்கு வேறு எந்த ஒரு ஆற்றலும் பொருளும் இந்த உலகத்தில் கிடையாது என்கிற கொள்கையும் சித்தாந்தமும் கொண்டவர்கள் நாம். அதற்கு எதிராக எவ்வளவு பெரிய முகத்தஸ், எவ்வளவு பெரிய தூய்மையான பொருளாக இருந்தாலும், நபியே இருந்தாலும், அவர் வணங்குவதற்கல்ல, அல்லாஹுவின் தூதர் என்கிற அந்த அழகிய சித்தாந்தத்தை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லித்தந்தார். அதிலே அப்படியே வரிசையாக நாம் பார்த்து கொண்டு வருகிற போது சில செய்திகளை அல்லாஹு தஆலா சொன்னான். அல்லாஹுக்கு இணை கற்பிப்பது எவ்வளவு மோசமான ஒரு நிலை என்பதை குறித்து அல்லாஹ் பேசினான். பேசிவிட்டு அல்லாஹ் சொன்னான், அப்படி எதெல்லாம் இணையாக கற்பிக்கப்படுகிறதோ அதெல்லாம் நாளை கேள்விகளுக்கு உட்படுத்தப்படும் என்று சொன்னான். அதனுடைய முத்தாய்ப்பான ஒரு செய்தியாக இன்றைக்கு உலகத்தினுடைய பெருங்குடி என்று சொல்லப்படுகிற மக்களால், கிறிஸ்தவர்களால் தங்களுடைய இறைவன் என்று போற்றப்படுகிற ஈசாவும் கேள்வியினுடைய வளையத்திற்குள்ளே கொண்டு வரப்படுவார் என்கிற செய்தியை மாறாமல் குர்ஆன் பதிவு செய்தது. அவர் நபியாக இருந்தாலும் உலக மக்கள் அவரை இறைவன் என்று சொன்ன காரணத்தினால் அல்லாஹ் நாளை அழைத்து அந்த செய்தியை அவரிடத்திலே கேட்பான் என்பதை மிக தைரியமாக பதிவு செய்கிற ஒரு வேதம் நம்முடைய இந்த அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய வேதம். அதை அல்லாஹ் அழகா பதிவு செஞ்சான். அப்போ இதுல நபிக்கே இப்படி ஒரு சூழ்நிலை என்று சொன்னால் மற்ற பொருட்களை குறித்து யோசிப்பதற்கு கூட வழியில்லை என்கிற செய்தியை அல்லாஹ் நமக்கு சொல்லித்தந்தார். அடுத்து இந்த மனிதர்கள் நிறைய நேரங்களில் அடுத்த பொருட்களிடத்திலே சாய்மானம் கொள்ளுவதற்கு காரணம் என்ன என்பதை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான். உலகம் இவ்வளவு வேகமாக ஓடுவதற்கும் அந்த உலகத்திலே வாழுவதற்கு எதை வேண்டுமானாலும் செய்யலாம். இன்றைய காலத்தினுடைய ஸ்ட்ராட்டஜி, இன்றைக்கு வாழ்வியலை குறித்தான ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, நான் வாழுவதற்காக வேண்டி என்னத்தை வேண்டாலும் செய்யலாம். பொய்யை சொல்லலாம், புரட்டலாம், வட்டி வாங்கலாம், என்ன கொலை செய்யலாம், கொள்ளை அடிக்கலாம் என்ற அந்த ஒரு என்ன லாஸ்ட் எண்டு வரையும் போய் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள். அதை பார்த்துவிட்டு நம்மிலும் சில பேருக்கு அப்படி ஒரு வஸ்வசா, இப்படியும் கூட வாழலாமோ, இஸ்லாமியனாக இருந்தால் அப்படி வாழ முடியாதோ என்கிற அந்த சிந்தனைகள் எல்லாம் சில நேரத்திலே வந்து போகிறது. அது அல்லாஹுவினுடைய வேதத்தில் மிக கடுமையாக எச்சரிக்கைக்குட்படுத்தப்படக்கூடிய ஒரு செய்தி. அதில் அல்லாஹு சொல்லுகிறான், இப்படி எல்லாம் ஓடுவதனுடைய பின்னணி ஒன்றே ஒன்றுதான். இவ்வளவு இவ்வளவு தூரம் ஓடி நான் யூஎஸ்ல போய் சம்பாதிக்கணும், படிக்கணும், டாக்டர் படிக்கணும், அது படிக்கணும், இது படிக்கணும், அதனுடைய சிரமங்கள் எல்லாத்தினுடைய பின்னணி ஒன்றே ஒன்றுதான், சம்பாதிக்கணும், சாப்பிடணும், உணவு, தன்னுடைய வாழ்வாதாரத்தை நிலைப்படுத்திக் கொள்வது. இதை தாண்டி இன்னொன்றுக்கு நீ என்னப்பா செய்ய போறான்னா தெரியாது. நல்ல சம்பாரிச்சு என்ன செய்வீங்க, ஒரு வீடு கட்டுவேன், கார் வாங்குவேன், அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க, சாப்பிடுவேன், அவ்வளவுதான். அதை தாண்டி இன்னொன்று என்னப்பா இருக்கு இந்த உலகத்துல தெரியாது. திடீர்னு மௌத்தா போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த சேர்த்த சொத்துக்கள் எல்லாம் தெரியாது. எல்லாமே பூஜ்யம் முன்னாடி உள்ளது. ஆனா மனிதன் சொல்லுகிற செய்தி, இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக வேண்டி உலகத்தையே மாற்றிக்கொண்டு ஓடுகிறான். அந்த விஷயத்தில் அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். குல் அகைர் அல்லாஹி அத்தகிது வலிய, ஒரு ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அகைர் அல்லாஹி, அகைர் அல்லாஹி அத்தகிது வலிய, என்ன அல்லாஹுவை அன்றி வேறு பொருட்களை உங்களுடைய தெய்வங்களாக அல்லது உங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய பொருட்களாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்களா? வலி என்று சொன்னால் எஜமான், உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடியவன், உங்களுடைய சிரமங்களை தடுக்கக்கூடியவன். இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையே அல்லாஹ் என்றால் யார் என்று சொன்னால், எனக்கு வருகிற நலவுகளை தருபவன், எனக்கு ஏற்படுகிற தீங்குகளை என்னை விட்டு காக்கக்கூடியவன். இதை அல்லாஹுவை தவிர வேறு யாரினாலும் செய்ய முடியாது என்று அசைக்க முடியாத கொள்கையைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் கேட்கிறான், அத்தஹிது வலிய, அல்லாஹுவை அன்றி இன்னொரு பொருளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்களா? இந்த இன்னொரு பொருள் என்ற இடத்துல ஒரு டேஷ் போட்டு, அங்கே விக்கிரகங்கள் மட்டுமல்ல, இவன் நம்புகிற பணம், இவன் நம்புகிற குழந்தை, இவன் நம்புகிற அந்த தொட்டில படுத்திருக்கக்கூடிய அந்த 1.5 வயசு குழந்தைய, என் புள்ள ஆம்பளை புள்ள, என்ன நாளைக்கு தூக்கி நிறுத்துவான்னு நினைக்கிறான்ல, அதுவரையும் அடங்கும். எல்லாமே அல்லாஹுவை அன்றி அந்த இடத்தில் என் தேவையை இது நிவர்த்தி செய்யும் என்று எந்த பொருட்கள் எல்லாம் இவனுடைய மனதில் வந்து போகிறதோ அத்தனையும் அவனை அவனுடைய இடத்தை அடைப்பது. ஒரு பொருளும், எந்த பொருளும் படைத்தவனை தவிர என் தேவையை நிறைவு செய்யாது என்கிற அந்த சத்திய கருத்தை தான். அதனாலதான் அல்லாஹ் மிக தெளிவாக பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், இது குர்ஆனின் இதயம். எப்படி ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு மனிதனுக்கு இதயம் இல்லாவிட்டால் அவன் மூத்தாயிருவான். இன்னைக்கு நிறைய நடக்கக்கூடிய மூத்துகள்லாம் என்னங்க ஆச்சு, நல்லதுன்னு இருந்தாரு, ஒன்லி அரவுண்டு 30+ தானே அவருக்கு, என்ன ஆச்சு, ஹார்ட் அட்டாக், அதுவும் வந்து டக்குன்னு வரக்கூடிய அட்டாக்ஸ், எப்போ வந்துச்சுன்னு தெரியாது, திடீர்னு மூத்தாயிட்டாரு. அப்ப இதயம் இல்லாவிட்டால் வாழ்க்கை இல்லை என்பதை போல, குர்ஆனினுடைய அத்துணை இதயமாக இந்த வார்த்தையை அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அதிலே அழகாக இந்த விஷயத்தை பதிவு செய்கிறான். அத்தஹிது வலிய, அல்லாஹுவை அன்றி வேறு எந்த பொருட்களை உங்களுக்கு நலவு தருவையாக, உங்களுடைய தீமையை நீக்குவையாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்கள். ஃபாத்திர ஸமாவாதி வல் அர்த், அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யுனோ ஹூ இஸ் ஹி, அல்லாஹ் கேட்கிறான், யுனோ ஹூ இஸ் ஹி, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவனை கொண்டு போய் எந்த இடத்துல வைக்கணும் தெரியுமா, அந்த இடத்துல நீங்கள் எந்த பொருட்களை வைத்திருக்கிறீர்கள் தெரியுமா, ஹூ இஸ் ஹி, ஃபாத்திர ஸமாவாதி வல் அர்த், ஹி இஸ் தி கிரியேட்டர் ஆஃப் தி ஹெவன் அண்ட் அர்த். அழகா சொல்றான், இந்த வானமண்டலம், இந்த பூமி, இதற்கு கீழே இருக்கக்கூடியவை, இந்த வானமண்டலத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய அத்துணை கோள்களையும் படைத்து அவற்றை மிகச்சரியாக உழவு விட்டிருக்கக்கூடிய படைப்பாளர். நபி நீங்கள் சொல்லுங்க, நபி நீங்கள் சொல்லுங்கள், அவங்களுக்கு யாருன்னு சில நேரத்தில் தெரியாமல் இருக்கலாம், இந்த வானம், இந்த பூமி, இதற்கு ஊடாக இருக்கிற எத்தனை கோள்கள், எத்தனை ஜீவராசிகள், இதெல்லாம் உண்டோ எல்லாவற்றிற்கும் அவன் தான் சொந்தக்காரன், அந்த படைப்பாளர். நான் வந்து முஸ்லீம் இல்லை, நான் நம்ப மாட்டேன், பரவாயில்ல நீங்க இதை சொல்லுங்க, இதை நம்புறியா, இவ்வளவு பெரிய சிஸ்டத்தை படைச்சிருக்கானே, காலை மாலை ஒரு நிமிடம் கூட மாறாமல் வருகிறது, தினம் தினம் சூரியன் ஒரே நேரத்தில் ஒரே விதத்தில் அதனுடைய ஸ்டைல கொஞ்சம் கூட மாறாம உதிக்குதே, இந்த உலகத்தினுடைய போக்கு மிக அழகாக போகுதே, அறிஞர்கள் எல்லாம் ஆய்வாளர்கள் எல்லாம் வியந்து போகிறார்களே, இதற்கு பின்னால் இருக்கக்கூடியவன் யார், அப்ப அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சக்தி, அந்த சக்தியை சொல்லுங்க சொல்லிட்டு உடனே அல்லாஹு தஆலா அவனுடைய இடத்துக்கு இறங்கி வருகிறான். மனுஷனுக்குடைய கடைசி அந்த நிலைக்கு இறங்கி வருகிறான். அவன் எதுக்கு இவ்வளவு போராட்டம் பண்றான், வானம் பூமி எல்லாம் பேசினாலும் சில நேரத்தில் விளங்காது, அவனுக்கு இருக்க ஒரே பஞ்சாயத்து ஒரு ஜான் வயிறு, அதை குறித்து சொல்லுங்கள், ஓஹுவ யூத்தயம் ஓலா யூத்தாம், ஓஹுவ யூத்தயம் ஓலா யூத்தாம், அவன்தான் உங்கள் எல்லாவற்றிற்கும் உணவளிக்கக்கூடியவன், நீங்கள் அவனுக்கு ஒரு காலமும் உணவளிக்க முடியாது. எவ்வளவு பெரிய செய்தி பார்த்தீங்களா, அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு நமக்கு இந்த அறிவை தந்திருப்பது, இந்த குர்ஆனை தந்திருப்பது, தலைகீழ நின்று அவனுக்கு நன்றி செலுத்தினாலும் அந்த நன்றிகள் ஈடுணையாக ஆகாது. இன்றைக்கு சில பொருட்களை முன்னால் வைத்து இவைதான் நம்மை வாழ வைக்கின்றன, அவனுக்கு படைச்சு போடுறான், படையல்கள் நடக்கிறது, நடக்குதா இல்லையா, இன்னைக்கு காலையில் இவைதான் என்னை காக்குது அப்படின்னு சாப்பாடுகளை சமைத்து அவற்றிற்கு கொடுக்கப்படுகிறது. கொடுக்கறானா அப்படின்னு கேட்டால் அது இல்லை, இவனே எல்லாத்தையும் ஆக்கி போட்டு சாப்பிடுவான் திரும்ப. ஆனால் நம்முடைய இந்த மரபில் மட்டும்தான் அல்லாஹு சொல்லுகிறான், எந்த விழாவாக இருந்தாலும் அல்லாஹுவை புகழ்வதாக இருந்தால் அதுக்கு ஒரே நிலை தான், எவனுக்கெல்லாம் உணவில்லையோ அவனுக்கு உணவு கொடு. அந்த அடிப்படை தத்துவம், நாங்கள் எல்லாரும் படைக்கிறோம், எல்லாரும் சாப்பிட்றாங்க இல்லை, இஸ்லாமிய கோட்பாடு யாருக்கு உணவில்லையோ அவனை சாப்பிட வைக்கிறது தான் அன்னைக்குள்ள அந்த பிரஸ்டீஜியஸ், அன்னைக்குள்ள அந்த கிராட்டிட்யூட்னஸ், தேங்க்ஃபுல்னஸ், நன்றி செலுத்துவது அப்படிங்கக்கூடிய வெளிப்பாடு. நான் பிரியாணி ஆக்கி சாப்பிட்டேன் இல்லை, எவனுக்கெல்லாம் இல்லையே எல்லாருக்கும் கொடு, அவங்கள சாப்பிட வை, அதில் சந்தோஷப்படு, அதில் இறைவன் சந்தோஷம். ஓஹுவ யூத்தயம், அந்த சாப்பாடு அளிக்கக்கூடிய பண்பு இருக்கிறதே அது இறைவன் சார்ந்தது. அது இறைவன் சார்ந்தது. கொடுத்து பார், அப்புறம் தெரியும் அதனுடைய சூட்சமம் என்ன, அந்த உள்ள இருக்கக்கூடிய ரகசியம் என்ன. நல்லா பசிக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு ஒரே ஒரு சாப்பாடு ஒரு தோசையை வாங்கி கொடுத்துட்டா அவன் என்ன சொல்லுவான், இது கண்ணை கெட்டுச்சு கடவுள் மாறி. ஏன் அந்த நேரத்துக்கு அதுதான் தேவை. 1000 ரூபாய் தரப்பா வச்சுக்கப்பா, இப்ப சாப்பாடு வேணும். அவன் தான் உணவளிக்கிறான். கொஞ்சம் அந்த ரகசியத்தை அப்படியே முழிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நாம் சாப்பிடுகிற உணவுகள் இந்த குர்ஆன்ல இதற்கு முன் வசனங்களில் அல்லாஹ் சொன்னான், நீங்கள் காலையில எந்திரிச்ச உடனே இருக்கக்கூடிய சூரியனை பார்க்கவில்லையா, நீங்க குடிக்கிற அந்த டீயினுடைய அந்த அமைப்பை பார்க்கவில்லையா, அந்த பாலை யார் கொடுத்தா, அந்த டீ கொட்டை யார் கொடுத்தா, நீங்கள் அதற்கப்புறம் சாப்பிடுகிற உங்களுடைய தோசைகளையும் வடைகளையும் நீங்கள் பார்க்கவில்லையா, அதெல்லாம் உங்க இதுல உங்களுடைய குரவலையில் தட்டவில்லையா. சூரா யாசின் தான் கேட்டு அப்படி தட்டுகிற போது கொஞ்சம் நின்று யோசிங்க, இது எங்கிருந்து வந்தது, இதற்கு பின்னே எத்தனை பேருடைய உழைப்பு. எனக்கு ஒரு நேரம் தோசை தட்டணும்னு இன்னொரு விவசாயி வயல்ல நிற்கணும்னு அவனுக்கு என்ன தேவை இருக்கு, என்ன தேவை இருக்கு. இந்த நேரத்தில் நான் உணவு அருந்த வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தனையோ நாளைக்கு முன்னால் எனக்காக வேண்டி உழைக்கிற ஒரு கூட்டம். இந்த சிந்தனையை தானே இஸ்லாம் பதிவு செய்கிறது. அப்ப யூ ஷுட் பி கிரேட்ஃபுல். நீங்கள் அல்லாஹுக்கு அந்த இடத்துல நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உணவை வீண் செய்ய வேண்டாம். அந்த விவசாயிகளுக்கு நீங்கள் செய்கிற மரியாதை உங்களுடைய உணவை வீண் செய்யாமல் இருப்பது, அவர்களை மதிப்பது. என்ன அழகா அல்லாஹ் பதிவு செய்யறான், உங்களுக்கு எல்லா வகையிலும் உணவு கொடுப்பவன் அவன் மட்டுமே. ஒலா யூதாம், நீங்க கொடுக்குற சாப்பாடு அவனுக்கு தேவையில்லை, அவன் அதை கடந்தவன். உணவு தேவையில்லாதவன், தூக்கம் தேவையில்லாதவன். நீ என்ன அவனுக்கு சாப்பாடு கொடுக்குற, நீ உணவு அளிக்க வேண்டும் என்று ஒரு நிர்பந்தம் இருந்தால் அந்த கடவுள் எப்படி கடவுளாக இருப்பார். அவருடைய தேவை உன்பக்கம், அவருடைய தேவை உன்பக்கம். நீ அவருக்கு ஃபேன் போட்டு விடணும் ஏசி போட்டு விடணும்னு இருந்துச்சுன்னா அந்த கடவுள் எப்படி கடவுளாக இருப்பார். அந்த கடவுளுக்கு பகரமாக நீ நின்று போரிட வேண்டும், நீ நின்று அவருக்காக வேண்டி பேச வேண்டும் என்றால் அந்த கடவுள் எப்படி கடவுளாக இருப்பார். தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள முடியாத ஒரு கடவுள் எப்படி உன்னை பாதுகாப்பார். நல்ல அருமை அல்லாஹ் கேட்கலாம். நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் இன்னி உமிர்து அன் நகூன் அவ்வலமன் அஸ்லம். நபியே நீங்கள் சொல்லுங்கள், முதல் முதலாக அல்லாஹுவுக்கு சிரம்பணிவதில், என்னை ஒப்படைப்பதில் நான் முதலாவதாவனாக நான் இருக்கிறேன். குல் இன்னி உமிர்த்து, நான் ஏவப்பட்டிருக்கிறேன், நான் முதலில் சிரம்பணிய வேண்டும். வலா தக்குன்னன் மினல் முஷ்ரிகீன், நீங்கள் அல்லாஹுக்கு இணை கற்பவிப்பவர்களிலிருந்து ஆகிவிட வேண்டாம், அவனுக்கு இன்னொரு பொருளை சுட்டிவிட வேண்டாம் என்ற அந்த செய்தியை அல்லாஹு தஆலா ஆயத்தின் மூலமாக சொல்லுகிறான். இந்த வசனத்திலே ஒரு விஷயத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்தினான், மனிதன் உலகத்திலே ஓடக்கூடிய ஒரு செய்தி உணவுக்காகத்தான், பொருளாதாரத்திற்காகத்தான். அந்த செய்தி அல்லாஹ்வினிடத்திலே உண்டு, நீங்கள் அவனுக்கு கொடுப்பதில்லை. இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஜகாத்து கொடுக்கிறது அப்படிங்கிறது அது ஏவப்பட்ட கடமை என்பதற்காக வேண்டி தவிர, நான் இறைவனுக்காக வேண்டி போய் கொடுக்கிறேன் உள்ள அவன் அதை எடுத்துக்குவான் இல்ல. உணவளிப்பது இறைவன் என்ற அந்த நியத்தில் தவிர இறைவனுக்கல்ல. இந்த செய்திகளை எல்லாம் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி தருகிறது. இரண்டாவது அல்லாஹ் சொல்லுகிறான், நாளை கியாமத்து நாளையில் இந்த மனிதர்கள் எல்லாம் கொண்டு வரப்படுவார்கள். இவங்களை எல்லாம் கொண்டு வந்த பின்னாடி அங்க என்ன நடக்கும் அப்படிங்கறத அல்லாஹு தஆலா சொல்றான். ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் நினைவுபடுத்துறான், ஒன்னாவது இந்த உலகத்தில் உணவுக்காக வேண்டி, இரண்டாவது நாளை மறுமையில் அங்க என்ன நடக்கும். நீங்க செஞ்ச செயல்களுக்கு ஒரு முக்கியமான பதிவை இறைவன் செய்து தருகிறார். அது என்ன அப்படின்னு கேட்டால், மனிதனுடைய இயற்கையான குணம் மறதி. இன்னைக்கு தமிழர்களை பார்த்து சொல்றாங்க இல்லையா, எதனாலும் ஈஸியாக மறந்துடுவாங்கன்னு. அதை எல்லாம் அழகாக பதிவு செய்கிறான். ஒரு முஸ்லிமினுடைய மனோநிலை, அவனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கணும், அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கணும். நான் வந்து பாய், ஐ எம் அப்துல் காதர் அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த பிராண்டுகள் தேவையில்லை. நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி ஒருத்தர் சொல்றாரு, பரம்பரையே 30 வருஷமா, நாங்க 55 வருஷமா, 100 வருஷமா, இல்ல அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு. அந்த ப்ராடக்ட் அல்லாஹு தஆலா ரெண்டு விஷயத்தை எதிர்பார்க்கிறான். இந்த அல்லாஹுவை நம்புகிற அந்த ஈமானுடைய விஷயத்தில் ரெண்டு செய்திகள் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்னாவது, இந்த உலகத்துல அவன் தான் சாப்பாடு கொடுக்கறான், அது நம்பினா போதும். இரண்டாவது மறுமையை குறித்தான சிந்தனையை மிக அழகாக இந்த ஆயத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். யௌம யபஅஸுஹுமுல்லாஹு ஜமீஆ, உங்கள் எல்லோரையும் அல்லாஹ் ஒரு நாள் எழுப்புவான், சந்தேகமே கிடையாது. நீங்க எல்லாம் அந்த இடத்துக்கு வந்தாகணும். யௌம யபஅஸுஹுமுல்லாஹு ஜமீஆ, எல்லாரும் நீங்கள் வணங்கியவை, உங்களால் வணங்கப்பட்டவை, உங்களுடைய கடவுள்கள், உங்களுடைய சிலைகள், நீங்கள் எந்த பொருளாதாரத்தை உங்களுடைய கடவுள் என்று நம்பினீர்களோ, எந்த குழந்தைகள் என்னை காப்பாற்றும் என்று நம்பினீர்களோ, இந்த உலகத்தில் அல்லாஹ் இருக்க வேண்டிய இதயத்தில் உள்ளத்தில் வேற எந்த பொருள்லாம் தூக்கி வச்சு அத்தனை வரும். ஃபயுனப்பிஉஹும் பிமா அமிலு, இத இங்க உள்ளத்தடு. இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிற காலம், இதுக்கு வந்து டெக்னாலஜி எரா அப்படிங்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இம்ப்ரூவ்மெண்ட் என்ன, டெவலப்மெண்ட் என்னன்னு கேட்டா டெக்னாலஜி எரா, வி ஆர் இன் டெக்னாலஜி வேர்ல்ட். ஒரு நிறைய இன்றைக்கு வரக்கூடிய இஷ்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு மொபைல்ல ஏதாவது ஒன்று ஃபால்ட் ஆயிடுச்சு, கொண்டு போய் கொடுத்தா மொபைல் கடைக்காரன் அதை எடுத்துட்டு அதில் உள்ள ஒரு ஃபோட்டோவை எடுத்துட்டான், அதில் உள்ள ஒரு வீடியோ எடுத்து போட்டான், இன்னைக்கு அதில் எல்லாத்தையும் எல்லா டேட்டாவையும் எவனாவது உருவிட முடியும். ரெண்டு நாளுக்கு முன்னாடி நடந்தது, இன்றைக்கு உள்ள ஆதார் கார்டு ஒரே இஷ்யூவாக இருக்கு. என்ன கேட்டால் எங்கேயோ உட்காந்து நம்ம டேட்டாவெல்லாம் திருடிட முடியும். இன்றைக்கு திருடர்கள் அப்படிங்கிறவங்க கண்ண கோலை வச்சுக்கிட்டு அந்த காலத்தில் மாறி திருட்டு பையை மாட்டிக்கிட்டு இரவு ஒரு மணிக்கு வருவர்கள் அல்ல, நல்ல வெளிச்சத்தில் ஏசி ரூம்ல கோட் ஷர்ட் போட்டு டி ஷர்ட் போட்டு இது டையை கட்டி திருடுறான். காலங்கள் மாறிடுச்சு. நம்ம காலத்துலலாம் திருட்டு பைய அப்படின்னு சொன்னால் நைட்ல தான் வருவான், யாருக்கும் தெரியாது, அவன் பகலில் தூங்குவாங்கிற காலங்கள்லாம் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு நல்லா ஏசி ரூம்ல உட்காந்து டையெல்லாம் கட்டி சும்மா ஜம்முன்னு இந்த பேங்க்ல இருந்து அடுத்த பேங்க் அனுப்பிடுறான். உலக மகா திருடர்கள். இப்போ அதுக்கு உலகம் பயப்படுது. இந்த ஆதாரம் எப்படி பாதுகாக்கலாம்னு கொஞ்சம் நாளா பேச்சுக்கிட்டே இருக்கான். ஏன்னா இதனுடைய எண்டு எங்க போகுதுங்கிறது நமக்கு ஒன்றும் புரியல. ஒரு லாஸ்ட் வீக் ஒரு விவாதம் பாராளுமன்றத்தில் நடந்துச்சு, தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சொல்றேன். ஒரு முக்கியமான ஒரு செய்தி எனக்கு, நானும் அந்த நியூஸ் கோத்ரூ பண்ணும்போது இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் மீ. முதலாவது நான் கேள்விப்படுகிற ஒரு செய்தி, இ சிகரெட்னு வந்திருக்குங்களாம். சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்க இது இ சிகரெட்டுங்களாம். அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல. சம் டிபேட் வந்து கோயிங் ஆன் இன்சைட் த பார்லிமெண்ட் அபவுட் இ சிகரெட்டுங்களாம். அதனடா இ சிகரெட்னு திரும்ப போய் நெட்டில் அடிச்சு நான் இ சிகரெட்னா என்னன்னு பார்த்தேன். அதில் தெளிவாக போட்டிருக்கான், இன்றைக்கு போய் சிகரெட்ல கடையில வந்து சிகரெட்டை வாங்கி குடிக்கிறது மாதிரி இன்னைக்கு இ சிகரெட்னு வந்துருச்சு. ஒரு தடவை வாங்கினா போதும், பர்ச்சேஸ் பண்ணா போதும், அது வந்து ரொம்ப சேஃப் அப்படிங்கிறான். ரொம்ப சேஃப் என்ன அப்படின்னு கேட்டா, இன்றைக்கு இருக்கிற மாதிரி இந்த புகையிலெல்லாம் இருக்காது, ஆனா அதுல புகை வரும், அதுல நிக்கோடின் வந்து நீக்கப்பட்டதாக அந்த புகைகள் கிடைக்கும். வாங்கிட்டு குடிச்சிட்டு அதை பத்திரமா வச்சுக்கலாம், எப்படி கம்ப்யூட்டர் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி அதையும் இழுத்தா புகை வரும், வச்சுக்கலாம். அப்புறம் சேஃப்டியா அது வந்து எவ்வளவு காசு அப்படின்னு போட்டு அது சம்பந்தமாக அது இந்தியாக்குள்ள கொண்டு வந்துட்டான். இன்றைக்கு அதனுடைய சேஃப் சைடு எப்படி அப்படிங்கறதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு மோசமான நிலைமை பாருங்க. இதனுடைய பின்விளைவுகள் என்ன நடக்கும் தெரியாது, தெரியாது. ஒரு மொபைல் வச்சிருக்கிறதுனாலே ஒருத்தனுக்கு எவ்வளவு பிரச்சனை வருதுங்கிறான். இ சிகரெட் எல்லாம் இந்த அடுத்த உள்ள ஜெனரேஷனுக்கு இன்னொரு 100 ஜெனரேஷன் ஆச்சுன்னா என்ன எந்த நிலைமையில இருப்பான்னே புரியல. ஒரு மொபைல வாங்கி வச்சுக்கிட்டு அதுல அந்த பையன் எங்க போறான் அப்படிங்கறதே கண்டுபிடிக்க முடியல. அவனுடைய வேர்ல்ட், ஒரு தனி உலகத்தில் அவன் பறந்துகிட்டு இருக்கான். இந்த பையனுக்கு இதெல்லாம் அறிமுகப்படுத்தி கொடுத்து இது நல்லதா கெட்டதான்லாம் ஒரு பார்லிமெண்ட்ல பேசி அதை எடுத்து கொடுத்தா என்ன நடக்கும், அடுத்த ஜெனரேஷனுடைய நிலைமை என்ன ஆகும்? அப்போ அந்த மீடியாக்களுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி வேர்ல்டுடைய முக்கியமான தகவல் என்னன்னா டேட்டா சோர்சிங். டேட்டா சோர்சிங் எல்லா செய்தியும் ஒன்னாக்குறது. ஒரு ஆதார் கார்டு காணா போது பிரச்சனை ஆகுதுன்னா என்னன்னா நம்மளை திருடிடுவாங்களாம், நம்ம நாட்டை வித்துருவாங்கண்ணா. இவ்வளவுதான் பேசுறான்ல இந்த ஆயத்துல அல்லாஹு தஆலா. ஆதார் கார்டு பத்தியும் பேசுறான், அதனுடைய அத்தாவை பத்தியும் பேசுறான். இந்த ஆயத்துல 1400 வருஷத்துக்கு முன்னாடி பெருமானார் காலத்துல அங்க என்ன இல்ல, மொபைல் போன் இல்ல, லேப்டாப் இல்ல, ஐபோன்ஸ் இல்ல, ஆப்பிள்ஸ் இல்ல, எதுவுமே இல்ல. பட் யௌம யபஅஸுஹுமுல்லாஹு ஜமீஆ ஃபயுனப்பிஉஹும் பிமா அமிலு. எல்லாரையும் அல்லாஹு தஆலா கியாமத்து நாள்ல எழுப்புவான், எழுப்பி இவர்கள் செய்த எல்லா செயல்களும் அங்கே ஒன்று திரட்டப்படும், அங்கே கொண்டு வரப்படும். அவனுக்கு டேட்டாவா அவன் கையில கொடுக்கப்படும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சாதாரணமா நீ 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசினேன் நான் எடுத்துருவேங்கிறான். உன் மொபைல வச்சு நீ எங்க இருப்பேன்னு தெரிஞ்சுக்குவேங்கிறான். உன்னுடைய எல்லா உன்னை பத்தி எல்லாம் இந்த இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த அந்த ப்ளூவேல் விளையாட்டுல நம்ம மொபைல் போனை வச்சு நம்மளை பத்தி எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்றாங்கண்ணா. நீ என்ன படம் பார்த்த, நீ மொபைல்ல என்ன யூஸ் பண்ணன, உன்னுடைய வாட்ஸ்அப் ஐடி என்ன, எது வரை எல்லாம் கேட்கறான். எல்லா சொல்றான் இன்னைக்கு இல்ல, நீ செஞ்ச சின்ன சின்ன செயல்கள் வரை அங்கே கொண்டு வரப்படும், எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துடுவேன். அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா, அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாம் கரெக்டா கொண்டு வரப்படும், ஆனால் இயலாமல் இருக்கிற இந்த மனித அறிவு இருக்கிறதே, அது பல விஷயங்களை மறந்து போயிருக்கும். அல்லாஹ் நாளை கியாமத்து நாள்ல கூப்பிட்டு வச்சு கேட்கும் போது இவன் சொல்லுவான், நானா அப்படி செய்ய மாட்டேன்மா. ஆனா அந்த உள்ளேந்து உருவுற டேட்டா இவனுடைய முதுகு பக்கத்துல இருந்தா உருவப்படும். இவனுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த டேட்டா இருக்கிறது, அந்த என்கோடு பண்ணப்பட்ட அந்த செய்தி இருக்கிறது, இவன்ட்டா உருவப்படும். உருவி அல்லாஹு தஆலா கொடுப்பான், இந்த பாரு நீ என்ன செஞ்சிருக்க. சின்ன சின்ன விஷயங்களையும் கூட அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கும். அஹ்ஸாஹுல்லாஹ், அல்லாஹ் மேட் இட் என்கோடிங். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் அஹ்ஸாஹுல்லாஹ் அப்படின்னு சொன்னா அதுக்கு அன் அர்த்தம் என்ன அப்படின்னா, கணக்கிடப்பட்டு அது பதிவு செய்யப்படும். என்கோடிங்னா என்ன உலகத்தை, நீ கம்ப்யூட்டர் ஒன்னு ரெண்டு ஜீரோ ஒன்னு ஜீரோ ஒன்னு தான் பதிவு செய்யுது. அஹ்ஸா என்று சொன்னால் கணக்கிடுதல் என்று அர்த்தம். அஹ்ஸாஹுல்லாஹ், அல்லாஹ் அதை கணக்காக பதிவு செய்து வைத்திருப்பான். ஒன் அசு, ஆனால் அவனும் மறந்திருப்பான், நான் செய்யலாமா. அதனாலதான் மார்க்கத்துல மீண்டும் மீண்டும் சில செய்திகளை சொல்லுவாங்க, நீங்க பாவம் செஞ்ச உடனே தௌபா செஞ்சிருங்க. சில பாவங்கள் மறந்துடும், சில பாவங்களை செய்வோம், செஞ்ச பாவம் சில நேரத்தில் நம்மளை எரியாம மறந்துடும், அது அப்படியே போயிடும். காலம் கடந்த பின்னாடி இப்படி ஒன்று நடந்துச்சான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ் அதை விடமாட்டான். பி கேர், பி அவர். அல்லாஹ்டையும் தப்பிக்க முடியாது, அந்த குற்றத்திற்கும் நாளைக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கும். அதனால ஒரு நன்மையை கேள்விப்பட்டா உடனே செஞ்சிருங்க, ஒரு பாவத்தை செஞ்சிட்டீங்க உடனே அதுல இருந்து தௌபா செய்யுங்க. ஒரு பாவத்தை செஞ்சிட்டா உடனே, ஒரு வெள்ளிக்கிழமையிலிருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை முஸ்லிம்களுக்கு ஈதுடைய நாள், ஈதுடைய நாள். அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ள அவனுக்கு என்ன நடந்துச்சோ எல்லாத்துல இருந்தும் அவன் ரெக்கவர் ஆகணும். ஒரு வெள்ளிக்கிழமை ஈதுடைய நாள் அப்படின்னு சொன்னா அது ஒரு பெருநாள், பெருநாள்னா தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு போகி அப்படிங்கக்கூடிய அமைப்பு வச்சு வீட்டில் உள்ள பொருள்லாம் அள்ளி கொண்டு வந்து போட்டு, நேற்று அதனாலே அஞ்சு பேர் ஆக்சிடென்ட் போட்டிருந்தான் பத்திரிகையில், அப்புறம் நீங்களாம் படிச்சிருக்கீங்க. இன்னைக்கு நான் கரண்ட் நியூஸ் தானே, போகி அப்படிங்கிறதுனால ரோட்டில் அள்ளி கொண்டு வந்து போட்டு கொளுத்துனாங்க. முஸ்லீம்களுக்கு அப்படி கொளுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை. நம்ம என்னைக்காவது வீட்டிலேருந்து பாயெல்லாம் அள்ளி கொண்டு வந்து போட்டு ஒடுக்கத்து புதன் அப்படின்னு ஒரு நாள் இருந்துச்சு, அதெல்லாம் போயிடுச்சு. அது கொழுது சில நேரத்தில் கொளுத்துவான் கொளுத்தாமல் இருப்பான். அந்த முறைப்படுத்துதல் அப்படிங்கறது அப்ப இஸ்லாத்துல இல்லையான்னு கேட்டா, முத முதல்ல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை விட ஆரம்பமாக கற்றுத்தந்தது ஒதுவைத்தான். தொழுகையை விட ஒதுக்கு தான் முக்கியத்துவம். ஏன் அப்படின்னு சொன்னா, பி பியூரிஃபுல் ஃபர்ஸ்ட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த தொழுகை அந்த ஒதுவில ஒரு பகுதி விட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா அவங்க தொழுகையே கூடாது. தப்பா தொழுத அல்லாஹ் ஏத்துக்குவான், தெரியாம தொழுகையில தப்பு பண்ணிட்டு அல்லாஹ் ஏத்துக்குவான். ஆனா ஒருத்தனுக்கு ஒது செய்ய தெரியல, தப்பா ஒது செய்யறான், தொழுகையே கூடாது. அப்ப அந்த பியூரிபிகேஷன் அப்படிங்கிறதுக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய எவ்வளவு முக்கியத்துவம், இப்படித்தான் ஒது செய்யணும், இதுதான் முறை. மூணு தடவை கழுவணும், இந்த உறுப்பு முதல்ல, இந்த உறுப்பு ரெண்டாவது. H1N1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வியாதி வந்துச்சு துபாயில, நான் இருந்துட்டு இருக்கவோ அந்த நேரத்தில் H1N1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பன்றி காய்ச்சல் மாதிரி அது ஒரு காய்ச்சல், எல்லாம் முகத்தில் மாஸ்கை மாட்டிக்கிட்டு தெரிஞ்சான். ஹஜ்ஜுக்கு போறதுனுடைய அந்த ஹாஜிகளை குறைச்சாங்க அந்த வருஷம், உலகத்தினுடைய ஹாஜிகள் இவ்வளவு பேர் வேண்டாம், இது ரொம்ப பரகுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அப்படி இப்படிலாம் பார்த்து கல்ஃப் நியூஸ்ல ஒருத்தன் ஆராய்ச்சி பண்ணி கட்டுரை எழுதினா, இதுக்கு ஒரே விடை, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் மூன்று தடவை அவருடைய மூக்க வாய கழுவுனா போதுங்கண்ணா, நல்ல மூக்குக்குள்ள தண்ணியை விட்டு கழுவி நல்ல வாயை கழுவிட்டான் அப்படின்னு சொன்னா இவனுக்கு வந்து இந்த கை கை மூக்கு வாய் இதை கழுவிட்டான் அப்படின்னு சொன்னா இந்த நோய் தொற்று அவனுக்கு ஏற்படவே ஏற்படாது. மூணு தடவை கழுவுனா போதும், இங்க அஞ்சு தடவை கழுவ சொல்றாங்களே. உலகமே அரண்டது, எல்லாம் மாஸ்க் மாட்டிக்கிட்டு தெரிஞ்சான், அதை பார்த்தாலே வித்தியாசமா இருந்துச்சு, யாருன்னே தெரியாது. நம்மூர்ல இந்த புதுசா பிறந்த கண்ணுக்குட்டிக்கு இந்த மண்ணு தீங்க கூடாதுன்னு மாட்டி விட்டுருப்பான்ல, அதே மாதிரி பூரா போயிடும். துபாயில எங்க போனாலும் எல்லாரும் ஒரே ஒரு சொல்யூஷன், இதை மட்டும் செய்யுங்க போதும். 1400 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நபி கொடுத்த, நமக்கு நம்ம படைச்ச ரப்பு கொடுத்த, அதை விட வேற என்ன நமக்கு சொல்யூஷன் அதுல இருக்கு? அப்போ இந்த இடத்துல நல்லா சொல்றா, நீங்கள் மறந்தாலும் அல்லாஹு தாலா அதை நினைவு வைத்திருப்பான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் தவறிழைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் உடனே தௌபா செய், உடனே தௌபா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த மாணவர்களுக்காக வேண்டி இங்க தப்சீர்ல வரும்போது ஒரு செய்தி வந்துச்சு. இந்த செய்தியில பேசிட்டு இருக்கும்போது அப்புறம் ஒரு நண்பர் கேட்டுட்டு அதை சொன்னார், இப்படி ஒருத்தர் பேசியிருக்காரு, அதை பார்த்தேன், அந்த செய்தி எப்படி இருக்குன்னு தெரியல. அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த யங் ஜெனரேஷன், வாலிப அந்த சமூகம், அந்த அந்த கேப் இருக்குல்ல, சம்பந்தமே இல்லாம இருக்கான். நமக்கு நம்முடைய வாப்பாக்கு இடைவெளி வந்து கொஞ்சம் குறைஞ்சு இருந்துச்சு, நமக்கு நம்ம முன்னோர்களுக்கும் நம்முடைய பாப்பா இல்ல நம்ம வாப்பா வயசுல உள்ளவங்களுக்குள்ள அந்த ஜென்ரேஷன் கேப்புங்கிறது ஓரளவுக்கான, என்ன மதிக்க மாட்டான், அப்பா பேச்ச கேட்க மாட்டான், அப்படி இப்படி இருப்பான். இதுதான் இன்னைக்கு அப்படிலாம் இல்ல, டோட் இவனை நீங்க விளங்கிக்கவே முடியாது, ஏன் பையனான்னு கேட்கக்கூடிய அளவுல இருக்கான் அவன். அவன் எங்கேயோ இருக்கான், அவன் ஐரோப்பா ஆஸ்திரேலியால இருக்கான். இன்றைக்கு எல்லா வகையான ஊடகங்களும் திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடியது, திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய அந்த செல்ஃப் கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய அவனுடைய அந்த சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய அந்த வயதில், அந்த பாலியல் உணர்வுகளுக்கு உட்படுகிற வயதில் எல்லாமே திறந்து வைக்க, அவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ரொம்ப ஒரு டேஞ்சர், மோசமான டேஞ்சர் மட்டும் இல்ல, மோசமான ஒரு டேஞ்சர். அதனாலதான் சொல்றான், இனி ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் வளரக்கூடிய தலைமுறைகள் திருமணம் முடிப்பானான்னு தெரியாதுங்க, திருமணம் முடிப்பான். ஏன்னா அவனுக்கு அப்படி ஒரு தேவை இருக்குமா, உந்துதல் இருக்குமானே தெரியலங்கண்ணா. இந்த வயசுல 9 வயசுல 11 வயசுலாம் அவன் பெரிய எக்ஸ்பர்ட் ஆயிடுறான், ஏன்னா எல்லாமே ஓபன் இருக்கு. அந்த காலங்கள்ல அப்படி ஒரு செய்தி இல்ல. இப்ப இந்த மாதிரி நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு, அந்த குறிப்பாக அந்த யங் ஜெனரேஷனுக்கு அது வழி நடத்துகிற முறை அழகா இஸ்லாம் சொல்லியிருக்கு. அந்த அவர் அந்த பையன் சொன்னாரு, பேசும்போது சொன்னாரு, அந்த இவர் ஒருத்தர், ஒரு மௌலவி ஒருத்தர் பேசியிருக்காரு, அடிக்ஷன் டு டிவோஷன். ஒரு 1.5 மணி நேரமோ 1 மணி நேரமோ இங்கிலீஷ்ல பேசின லெக்சர் இருக்கு, அடிக்ஷன் டு டிவோஷன். ஒவ்வொரு வயசுல ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விதமான அடிக்ஷன், குழந்தையில ஒரு விதம் மாதிரி இந்த மண்ணை திங்கிறது, செவத்தை நக்குறது, பென்சில திங்கிறது, அந்த குழந்தைகள் அதுக்கு என்ன செய்யறன்னு தெரியாது, சாக் பீஸ் அவன் பாட்டுக்கு தின்னுக்கிட்டே இருப்பான். இது ஒரு அடிக்ஷன், வயசுக்கு வர்ற நேரத்தில் அந்த பையனுக்கு இருக்கக்கூடிய அடிக்ஷன், பால் உணர்வு ரீதியான சிந்தனை, அந்த செக்ஷுவல் தேடல், எதிரினத்தின் மீது உண்டான தேடல், அல்லது தன்னினத்தை நோக்கிய தேடல், என்ன செய்யறன்னு தெரியாது. ஓப்பனா அப்படி எல்லா மீடியாவும் திறந்துருக்கு, இதை பத்தி யாருமே பேசுறது கிடையாது, பெற்றோர்கள்ட்ட கேட்கவே முடியாது. என்ன பையன் வேற மாதிரி பேசிட்டு இருக்கான், டாக்டர்ட்ட கூட்டிட்டு போயிருவான். இவன் யார், அதிகபட்சமா இவனுடைய சிந்தனை யார்கிட்ட போவோம் அப்படின்னு சொன்னா ஃப்ரெண்ட் கிட்ட கேட்பான், அவன் இவன் விட அண்ணனா இருப்பான், ஏ அதுரா ஏ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பெரிய வீதியை கிளப்பிடுவான். உண்மை, சமூகத்தில் பேசப்பட வேண்டிய செய்தி, பெருமானார் பேசிய செய்தி, கூப்பிட்டு சொன்னாங்க, கூப்பிட்டு சொன்னாங்க, ஓ தோஸ் ஹூ ஆர் யங் பிளீஸ் கம் ஹியர், ஐ வாண்ட் டு டாக் டு யூ. பெருமானார் பேசிய வார்த்தை, பக்கத்துல வாங்க, நான் உங்கள்ட்ட சில செய்திகளை பேசி ஆக வேண்டும். உங்களுடைய வயசுல என்ன செய்யறோங்கிறது உங்களுக்கு புரியாது, அது ஒரு விதமான உந்துதல். வெளிப்படையாக தவறு செய்பவர்களை வெளிப்படையாக கண்டிக்க முடியும், அடிக்ஷன் உள்ள இருந்துச்சு தெரியாது, தெரியாது. அப்ப அதனுடைய ரூட் காஸ், அந்த மௌலவி பேசினதை அவர் சொன்னார், அதனுடைய ரூட் காஸ் நான் கேட்கல இன்னும், அந்த ரூட் காஸ் அவர் சொல்றாரு, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மீடியாவில் நீங்க அடிக்டட் ஆகி ஒரு இந்த போன், இந்த இது மாதிரி தவறான சினிமாக்களை பார்க்கக்கூடிய மோகம், அல்லது வேறு ஏதாவது இதே மாதிரி சிந்தனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றாரு நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம், இதை செய்யுங்க, அப்புறமா நீங்க அதை பாருங்க. அப்படி ஒரு சிந்தனை உங்களுக்கு தோணுது அந்த வயசுல, யார்ட்டையுமே கேட்க முடியாது, நீங்க என்ன செய்யணும், அவர் சொல்றாரு ஒரு 50 தடவை சுபஹானல்லாஹ் சொல்லிட்டு பாருங்க. அந்த ரூட் காஸ் எங்க போய் முடியுது, அதி விரைவாக நீங்கள் அதை விட்டு வெளியே கொண்டு வரப்படுவீர்கள். உண்மை உங்களுக்கு விளங்கும், உண்மை உங்களுக்கு விளங்கும். உங்களுடைய அந்த செக்ஷுவல் தாட் அப்படிங்கிறது ஏதோ போகிற போக்கில் நடைபெறுகிற ஒரு செய்தி அல்ல, அது கடமை, அது கடமை. அழகா சொல்லுவாங்க, குரானுடைய விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுவார்கள், மனைவி என்பது பொறுப்பு, அவளை பாதுகாத்தல் கடமை. திருமணம் என்பது ஒரு பொறுப்பு, திருமணத்தின் மூலமாக குழந்தைகளை பெற்றெடுப்பது கடமை. இது இது நம்மளை தவிர வேற யார் சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியல. பெருமானார் அழகாக பேசி, மனைவி என்பவள் பொறுப்பு. நாளைக்கு அந்த பொறுப்புக்கு பக்கத்தில் போய் நிற்கும் போது சம்பந்தம் இல்லாம இவன் நிற்கிறான். ஏன்னா அதுவரையும் வாழ்ந்து பார்த்துட்டான் பல வகைகள்ல. அந்த பெண்ணை பார்த்தவொன்னே பயப்படுறான், அந்த பெண்ணை பார்த்தவொன்னே பயப்படுறான். சைக்கிக்கலி இம்பார்ட்டன்ஸா இருக்கான், மனோரீதியாக அவன் வாழ்வதற்கே தகுதி இல்லாத நிலையில இருக்கான் அப்படின்னு சொன்னா ரொம்ப பெரிய கஷ்டம். ரெண்டாவது, அந்த ஆசையும் அந்த மோகமும் தரப்பட்டது அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குறதுக்கு. இதை சொல்லிக் கொடுங்கன்னு நாங்க பெருமானர் இதை சொல்லிக் கொடுங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுத்தா தான் தெரியும் சில விஷயங்கள். அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்போ அந்த நேரத்தில் அடிக்ஷன் வரலாம், வந்து அவன் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க 10 or 50 சுபானல்ல ஓதிட்டு அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா நீங்க போங்க, அல்லாஹ் உங்களை அதிலிருந்து வென்றெடுக்க வைத்து விடுவான். நீங்க வெளியே வந்துடுவீங்க தானாவே, அந்த அடிக்ஷன் உங்களை விட்டு போயிரும். நீங்கள் மறக்கிற விஷயங்களையும் அவன் மறக்காமல் ஞாபகம் வைத்திருப்பவன். அப்ப இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்ல வருகிற செய்தி ரெண்டே ரெண்டு தான். இந்த உலகத்தில் நீ சாப்பிடுகிற உணவுக்காக வேண்டி வேறு எந்த பொருளையும் அல்லாஹுக்கு இணையாக ஆக்கிவிடாதே, அவன் தான் உனக்கு உணவு தருகிறான். முதலாவது செய்தி அல்லாஹ் பதிவு செய்கிறான், அதுதான் தேடுதல். ரெண்டாவது, நீ கண்மூடிய பின்னால் உன்னுடைய மறுமையின் உலகம் இப்படித்தான் இருக்கும். அடுத்த வசனத்தை கொண்டு வந்து காட்டிட்டான். அதனால நீ போடுகிற நடைகள் எல்லாமே மிக எச்சரிக்கையாக இருக்கட்டும். நீ போடுகிற நடைகள் எச்சரிக்கையாக இருக்கு. அடுத்த நாள், அடுத்த வினாடி, அடுத்த ஒரு மணி நேரம் யாருமே சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியாது. நான் அடிக்கடி சொல்லுகிற செய்தி, ஒரு பெரிய கார்டியாலஜிஸ்டுகள் மாநாடு நடந்துச்சு, திடீர்னு ஏற்படக்கூடிய அந்த ஹார்ட் அட்டாக் எப்படி அதை சரி பண்றது அப்படிங்கிறதுக்கு, அதுல ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. உலக கார்டியாலஜிஸ்ட் மாநாடு, அதுல ஒருத்தருக்கு திடீர் அட்டாக், சடன் அட்டாக், அங்கேயும் மூத்து. அங்கதான் ஒரு விஷயத்த சொன்னா, யார் என்ன செய்தாலும் படைத்தவன், நமக்கு மேல உள்ளவன் ஒண்ணும் செய்யாட்டி அதுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. இயலாமை தானே, இயலாமை தானே, என்ன செய்ய முடியும்? அப்போ அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அதிலே கவனமாக இருந்து கொள்ளுங்கள். வல்லாஹு அலா குல்லி ஷையின் ஷஹீத், அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுடைய நடவடிக்கைகளை மிக கண்காணிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறான். ஷஹீத் அப்படின்னு சொன்னா கூட இருக்கிறவன் அர்த்தம். ஷஹீத் அப்படின்னு சொன்னா தோழன் அப்படின்னு அர்த்தம். தோழன் அப்படின்னு இல்ல, யார் ஒருவன் எப்போதுமே கூட இருக்கிறானோ, உன்னுடைய நிழலாக உன்னை பின்தொடர்கிறான், அவன் தான் ஷஹீத். அல்லாஹ் உனக்கு ஷஹீதாக இருக்கிறான். இந்த ரெண்டு எண்ணத்தையும் உங்களுடைய மனதில் நீங்கள் விதைத்துக் கொள்ளுங்கள், அடுத்த பொருட்களை இறைவனாக்குகிற செய்தி வராது, அடுத்த பொருட்களை இறைவனாக்குகிற செய்தி வராது. இப்போ இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹு தரா இது. ரெண்டாவது, அல்லாஹு ஒரு செய்தி சொல்லுகிறான், ஜுந்தும் முஹ்பரூன் என்ற ஒரு செய்தி அல்லாஹு சொல்லுகிறான். அந்த சிலைகள், இவர்கள் வணங்கி அந்த பொருட்கள் நாளை கியாமத்து நாளையில் கொண்டு வரப்படும். ஜுந்தும் முஹ்பரூன் அப்படின்னு சொன்னா, எந்த பொருட்களை இவர்கள் கடவுளாக நம்பினார்களோ, இறைவனுக்கு பகரமாக சித்தரித்தார்களோ, பொருளோ குழந்தையோ வீடோ அதிகாரமோ அறிவு பலமோ எதாக இருந்தாலும் சரி, எல்லாம் உருவகப்படுத்தப்படும். எல்லாம் வெறும் அங்க ஸ்டாச்சூஸ் கோயில் அப்படின்லாம் இல்லை, அல்லாஹ் இருக்க வேண்டிய இடத்தில் எந்த பொருளை அது அதிகார மமதையாக இருந்தால் அதிகார மமதை கொண்டு வரப்படும். நீங்கள் சேகரித்த கோடிகள் இருந்தால் அந்த கோடிகள் கொண்டு வரப்படும். அல்லாஹ் சொல்றான், எல்லாத்தையும் கொண்டு வந்துருவோம், கொண்டு வந்து நிறுத்தி அவை உங்களுக்கு எதிராக நாளைக்கு இருக்கும் அப்படிங்கக்கூடிய அந்த செய்தியில் அல்லாஹ் சொல்றான், ஜுந்தும் முஹ்பரூன், அவர்கள் அந்த இடத்தில் கொண்டு வரப்படக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், ஜுந்தும் முஹ்பரூன் அப்படிங்கக்கூடிய விஷயத்திலே மூன்று வகையான கருத்துக்களை நம்முடைய இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒன்னாவது என்ன அப்படின்னு சொன்னா, எந்த பொருட்கள் இவர்கள் கடவுள்களாக ஆக்கினார்களோ அந்த பொருட்களை அல்லாஹு தஆலா இவர்களோடு நரகத்தில் போடுவான். இவன் போறது ஒரு பங்கு வருத்தம் அப்படின்னு சொன்னா, அந்த பொருட்களும் சேர்ந்து இவர்களோடு நரகத்துக்கு வருவது இவன் பயங்கரமா கஷ்டப்படுவான். ஏன் அப்படின்னு சொன்னா, நாளை கியாமத்தில் அல்லாஹு தஆலா கொண்டு வந்து நிறுத்திய உடனே தேடுவான் இந்த மனுஷன், என்ன செய்வான், தேடுவான். நம்ம அங்க கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாமே, அந்த ஆள் எங்க இருக்கான், இயற்கையில தேடுறது தானே, ஒரு தெரிஞ்சவன் எங்கேயாவது இருந்தா அப்படின்னு சொன்னா நமக்கு தெரிஞ்சாலே அவர் எங்க அப்படி பார்ப்போம்ல. அதே மாதிரி இவர் அங்க தேடிக்கிட்டு இருப்பார், பார்த்தா அந்த பொருட்கள் எல்லாம் இவர் வரிசையில நின்றுகிட்டு இருக்கும். என்னடா நம்ம விஐபி வரிசையில மேல வந்து இதுல இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, இதெல்லாம் இங்க நம்ம கூட நிக்கிறாங்களா, என்னங்க செய்தின்னு கேட்பார் இவர். நீ அங்கெல்ல இருக்கணும்னு நான் நினைச்சோம், நீங்க இங்க நிக்கிறீங்களே அப்படின்னு. அப்போது அவர்களுக்கு சொல்லப்படும், நீங்களும் நீங்கள் வணங்கியவைகளும் நரகத்திற்கு இழுத்து செல்லப்படும். அப்போ அந்த மனுஷன் நரகத்தில் அவற்றை ஒன்றாக காண்பான், வருத்தப்படுவான். இது ஜுந்து முஹ்தர். ஜுந்து என்று சொன்னால் படை என்ற அர்த்தம், முஹ்தரூன் என்று சொன்னால் கொண்டு வரப்படுவார்கள் என்ற அர்த்தம். இரண்டாவது ஒரு இமாம் எழுதும் போது எழுதுறாங்க, அல்லாஹுவினுடைய படைகள், அவை கற்களும் அல்லாஹுவினுடைய படைப்பினம். கல்ல படைச்சது யாரு, மண்ணை படைச்சது யாரு, அல்லது இவர்களாக உருவகப்படுத்திய அந்த செய்திகளை படைத்தது யார் அப்படின்னு கேட்டா ரப்புல் ஆலமீன். அப்ப ரப்புல் ஆலமீனுக்கு அவைகள் எல்லாம் படைகள், ஆர்மி. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் போது சொல்லுவான், நீங்க எதெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யும், இதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ திடீர்னு அவை உங்களுக்கு எதிராக மாறும். உதாரணத்துக்கு மழை, மழை வெயிலையே மழை வெயிலையே மழை வெயிலையேங்கிறான், ஒரே பேச்செல்லாம் பெய்யுது மழை. அப்ப சொல்றான், இந்த மழை என்ன இப்படி பெய்யுது, எங்களை பல பேரை கூப்பிட்டு போயிருச்சேங்கிறான். காத்து அடிக்கல, ஒரே ட்ரையா இருக்கேங்கிறான். காத்து அடிக்க ஆரம்பிச்சுன்னா இவனை சேர்த்து தூக்கிட்டு போயிருது. அப்ப இந்த பொருட்கள் எல்லாமே இவனாக நினைத்து கொண்டான், இவெல்லாம் பயன். அல்லாஹு உருவகப்படுத்தி இருக்கிறான், அல்லாஹு கட்டளை இட்டு இருக்கிறான், பயன். அப்போ அல்லாஹு சொல்றான், அந்த ஸ்டாச்சூஸும் நான் ஏற்படுத்திய ஆர்மி. அந்த இமாம் எழுதுறாங்க, அந்த ஸ்டாச்சூஸும் அல்லாஹுவினால் ஏற்படுத்தப்பட்ட ஆர்மி. கரெக்டா நின்று கணக்கு எடுத்துக்கும், எங்க உலகத்துல அதுக்கு முன்னாடி போய் நீ நின்னா விடாம கணக்கு எடுத்துக்கும். உன் பொருளாதாரத்தை நம்பி அதுக்கு பின்னாடி போனான்னா உன் பொருள் உன்னை விடாம கணக்கு எடுத்துக்கும். எடுத்து என்ன செய்யும், நாளைக்கு மறந்துடாம உன்னை நரகத்துக்கு கூட்டிட்டு போயிடும். நரகத்திலும் அவை அல்லாஹுவினுடைய பாதுகாவலர்களாக உங்களை விட்டுறாது, சுத்தமா கூட்டிட்டு போய் உள்ள தள்ளிட்டு தான் விடும் என்ற இரண்டாவது செய்தி. மூணாவது செய்தியாக இதுல வந்து அல்லாஹு தஆலா யௌமல் கியாமத், ஏன் அப்படின்னு கேட்டா அதுக்கு காரணம் சொல்லுகிறார்கள் முஃபஸ்ஸிரீன்கள், யௌமல் கியாமத்தி யக்ஃபுரு பி ஷிர்கிக்கும், நாளை அந்த பொருட்கள் நீங்கள் எதை இணை வைத்தீர்களோ அவை உங்களை மறுக்கும். இவன் இபாதத் செஞ்சான், உன்னை வணங்கினானா அப்படின்னு கேட்டா அது இல்லை யாரெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லும், அல்லது என்னை வணங்கல அப்படின்னு சொல்லி சொல்லும். மக்களை ஒன்று கூட்டப்படுகிற நேரத்தில் உங்களுடைய எதிரி யார் அப்படின்னு கேட்டா, நீங்கள் எதை நம்பினீர்களோ அல்லாஹுவினுடைய இடத்தில் எதை வைத்தீர்களோ அதுதான் இரண்டாவது. அப்போ இத மாதிரி காரணங்களால் அல்லாஹு தஆலா சொல்றான், அவை உங்களுக்கு எதிராக இருக்கும். மூணாவது அல்லாஹு சொல்றான், அவர்களுடைய எண்ணம் போல அவை அங்கு அவர்களோட இருக்கும். இந்த உலகத்தில் எப்படி விரும்புனாங்க பெருமானார் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், வழிகாட்டுவீங்களே அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் மனிதன் பிரியப்படுகிறானோ நாளை கியாமத்தில் அல்லாஹ் அவங்களோட கொண்டு வந்து சேர்த்துருவான். உண்மையான பிரியம் என் மீது இருந்தால் நீங்கள் என்னோடு சேர்ந்து விடுவீர்கள். நீங்க மட்டும் இல்ல, 1500 வருஷம் கழிச்சு இன்றைக்கு கும்பகோணத்திலே வாழுகிற ஒருத்தர் உண்மையிலே பெருமானாரின் மீது பிரியம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நாளை அல்லாஹு தஆலா இவரையும் கூட்டிட்டு போய் அங்க சேர்த்து விட்டுருவோம், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த செய்தியை அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். அடுத்து இந்த வசனத்துல இன்னொரு முக்கியமான வாழ்நிலை குறித்து, 2014 வாழுகிற அந்த இஸ்லாமியர்களை குறித்து, இஸ்லாமியர்களுக்கு தேவையான ஒரு செய்தியை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன அப்படின்னு கேட்டா, இந்த வசனத்திற்கு முன்னால் வசனத்தில் அல்லாஹ் பேசுகிற போது நன்றியை குறித்து பேசினான், யஷ்குரூன் அவர்கள் நன்றி செலுத்தட்டுமே அப்படின்னு சொன்னான். அது முடிஞ்ச உடனே அல்லாஹு தஆலா குஃப்ரை பற்றி பேசுகிறான். இஸ்லாமிய சமூகத்தினுடைய சில தவறான புரிதல்களில் இதுவும் ஒன்று. இஸ்லாமிய சமூகத்தில் விதைக்கப்பட்டிருக்கிற அல்லது அவங்களா புரிஞ்சு கொண்ட ஒரு தவறான புரிதல், அதில் இந்த செய்தியும் ஒன்று. என்ன அப்படின்னு கேட்டா, நன்றி செலுத்துதல் நன்றி செலுத்தாவிட்டால் குஃப்ரு. அல்லாஹுக்கு நன்றி செலுத்துதல் நன்றி மறந்தால் அது குஃப்ரு. இறைவனுக்கு இணை வைக்கிற இடத்தில் போய் சேர்க்கும். எப்படி நன்றி செலுத்துவது? எது நன்றியாக ஆகும்? பொதுவா நமக்கு சொல்லித்தரப்படுகிற செய்தி, உலகம்னா அது வந்து மல்வூன், லேனத் செய்யப்பட்டது, அதை வெறுக்கணும். உலகத்தில் ஒரு முஸ்லீம் வந்து என்ன செய்யணும்? அது வெறுத்து ஒதுக்கிடணும். அவனுக்கு ஆகிறது தான், இது வந்து நாட்டமே இருக்கக்கூடாது, அல்லாஹ்லான்னு போயிடணும் ஒருத்தன் அப்படின்னு பொதுவாக நமக்கு சில செய்திகள் சொல்லித்தரப்படுகிறது. ஆனால் அப்படி அல்ல, அப்படி அல்ல. ஒரு பொருள் எப்போது நன்றி செலுத்துவதற்குரியதாக ஆகும் அப்படின்னு கேட்டால், ஒரு பொருளுக்கு எப்பங்க நம்ம தேங்க்ஸ்ஃபுல்லாக இருப்போம், அதை பற்றி எப்போ நம்ம பெருமிதமாக நினைப்போம்? ஒருத்தவங்க வீட்டுக்கு வர்றாங்க, வீட்டுக்கு வந்தோடனே எந்த பொருளை நாம் போய் சுற்றி காட்டுவோம் அல்லது எந்த பொருளை அவங்கள்ட்ட அறிமுகப்படுத்துவோம், எதை அவங்கள்ட்ட கூட்டி கொண்டு போய் காமிப்போம்? இயற்கையாக மனிதனுடைய சிந்தனை, நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தானே காமிப்போம். நமக்கு வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாரு, புதுசா கார் வாங்கியிருக்கோம், அது ரொம்ப பிடிக்குது. அது உடனே இங்க பாத்தீங்களா, புதுசா வாங்கினேன், 1000 ரூபா. வீட்டில் ஒரு பூச்செடி வச்சிருக்காரு, அது நல்லா பிடிக்கும் அவருக்கு. இங்கே வருங்க, நான் இந்த மாதிரி ஒரு நாய் வளர்க்குறாரு, வளர்க்கலாமான்னு உடனே இசை, அதில் ஒரு நாய் வளர்க்குறாரு, ஒருத்தர் கிட்டு வளர்க்குறாரு, உடனே அதை வந்து அதை எடுத்து தடவி வருங்க நான் நாய் வளர்க்குறேன். அப்போ மனிதனுடைய இயற்கையான சிந்தனை என்ன அப்படின்னு சொன்னால், எதை பிடிக்குமோ அதை குறித்து பேசுவான், அதை பிரபலியப்படுத்துவான். அல்லாஹ் செஞ்ச மிகப்பெரிய கிருபை, எனக்கு இப்படி ஒரு ஊட்ட கொடுத்தான் பாரு ஆஜியார் சொல்கிறாரா இல்லையா? வெளியே எழுதி போடு, ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, என் இறைவன் செய்த அருப்பெரும் கொடை அப்படின்னு எழுதி போட்டு வரவங்கள்ட்ட சொல்லுவாரு, அல்லாஹ் எனக்கு அருமையான அல்லாஹ் வீட்டை கொடுத்தான். யோ, ஒரு முஸ்லீம் அப்படி சொல்லலாமா? கபுரிஸ்தான் தானே உன் வீடு, இந்த வீட்டை பார்த்து நீ இப்படி ஆசைப்படலாமா? ஒரு முஸ்லீமுக்கு அப்படி ஒரு சிந்தனை உண்டா? அப்படி இருக்கலாமா? இஸ்லாம்னாலே அல்லது அடுத்து உலகம்னாலே அது வெறுப்பிற்குரிய ஒரு பொருள் அல்லவா? அது எப்படி நீ ஆசைப்பட்டு இப்படி அதை ஒரு பெருசா தூக்கிட்டு திரியிற என்ற அந்த சிந்தனை இருக்கிறது. இது ஒரு களையப்பட வேண்டிய மோசமான சிந்தனை. ஏன் அப்படின்னு கேட்டா, எந்த பொருளுக்கு அவன் நன்றியுடையவனாக இருப்பான் என்று சொன்னால், எந்த பொருளை மதிக்கிறானோ மதித்தலின் மீது பிரியம் ஏற்படும். பிரியப்படுகிற பொருளின் மீதுதான் மனுஷனுக்கு இயற்கையாகவே செய்திகள் நன்றி உணர்வு இருக்கும். அப்ப உலகத்தில் அவன் சார்ந்து அல்லாஹு கொடுக்கிற பொருட்களை பிரியப்பட்டு பழகணும். நம்ம இதுவரையும் படித்த பாடத்துக்கு இதுக்கு நேர்முரணாக இருக்கலாம், இதுவரையும் படித்த பாடத்துக்கு இதுக்கும் நேர்முரணாக இருக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டால், நாம் எதை வெறுக்கிறோமோ அதற்கு நாம் நன்றியுடையவர்களாக இருக்க மாட்டோம். அது வெறுப்போம். எந்த பொருள் நமக்கு பிடிக்கலையோ, இது என்ன முசீபத்து, எவனாவது ஒருத்தன் வீட்டில் இருந்துட்டு அப்படி சொல்லுவானா? இஸ்லாம் இருக்கிறது ஒரு இயற்கை நியதி, ஒரு இயற்கையோடு இணைந்து போகிற ஒரு வாழ்வியல். அப்ப அதுல போய் ஒருத்தன் வந்து இது வெறுப்பு இது வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதே. அப்ப அல்லாஹுக்கு ஒரு பொருளுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால், முதல்ல அந்த பொருளை நான் பிரியப்படணும். இது எனக்கு அல்லாஹுவினால் தரப்பட்ட ஒரு நேமத் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கணும். ஐ ஷுட் பி பாசிட்டிவ். அந்த இடத்துல எனக்கு அல்லாஹ் ஒரு அறிவை தந்திருக்கான், அந்த அறிவை நான் பிரியப்படணும். பிரியப்பட்டாதான் அதுக்கு தேங்க்ஃபுல்லாவே இருக்க முடியும். வெறுக்கிற பொருளில் என்றைக்குமே ஒரு மனிதன் தேங்க்ஃபுல்லா இருக்க முடியாது. அதனாலதான் அல்லாஹு தஆலா திருக்குறள்ல சொல்லும் போது சொன்னா, யார் அல்லாஹுவினுடைய அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்துகிறார்களோ மதிக்கிறார்களோ, அது அவர்களுடைய மனதில் தக்குவா இருக்கிறதுங்கிறதுக்கு அடையாளம். நான் அல்லாஹ்வை பயப்படுறேன் அப்படின்னு சொன்னா, அந்த அல்லாஹுவினால் அருளப்பட்ட அந்த பொருட்களை மதிச்சு பழக தெரியணும். அப்ப மதிச்சனாலே தானே அதன் மீது ஒரு உண்டான சாய்மானம் வந்துடும். இதுவரையும் அந்த பொருள் கூடாது, தொட்டியில் கிடக்கிற புள்ள கூடாது, வந்து படிப்பு கூடாது, அதிகார போதை கூடாது, அப்படிலாம் பேசிக்கிட்டே வந்தார. திடீர்னு இவையெல்லாம் பிரியப்படுங்கிறார. இது ரெண்டுமே தனாக்கூல், சம்மந்தம் இல்லாமல் எகெயின்ஸ்டா இருக்க அப்படின்னு ஒரு செய்தி வரும், கண்டிப்பா வரணும். இதுவரையும் அதை நம்பக்கூடாது, இதை நம்பக்கூடாது, பொருளை நம்பக்கூடாது, அதை நம்பக்கூடாது, எல்லாம் சரிதான். இப்ப இவர் சொல்றதை பார்த்தா நேர்மாற்றமா அதை பிரியப்படும், இதை பிரியப்படும். இப்ப இதெல்லாம் உள்ள வரணும்ல, என் மனசுக்குள்ள வந்தாதானே நான் அதை பிரியப்பட முடியும். அப்படி பிரியப்பட்டதானே நான் அதுக்கு தேங்க்ஸ்ஃபுல்லா இருக்க முடியும். அந்த இடத்துலதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஸ்லாப் ஏற்படுத்தி தராங்க. ஒரு ஸ்லாப் நல்ல அழகா ஒரு அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு பிரிவை ஏற்படுத்தி தருகிறார்கள். அந்த பிரியம் எது சார்ந்து இருக்க வேண்டும், அந்த பிரியம் எது சார்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா, அந்த பொருள் சார்ந்து இருக்கக்கூடாது. எனக்கு இறைவன் இதை தந்திருக்கிறான், இறைவனுக்காக வேண்டி இதன் மீது பிரியம், அவ்வளவுதான். ஆனா அந்த பொருளை பிரியப்படணும், அந்த பொருளை மதிக்கணும், நேமத்துகளை மதிச்சு பழகணும். அதுதான் அல்லாஹு தந்த அந்த நேமத்துகளுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம் அர்த்தம். அது படிப்பா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், மனைவி. போன வாரம் தான் சொல்லும் போது சொன்னேன், போன வாரம் கூட அதுல ஒரு ஃப்ரெண்டு போன் பண்ணி கேட்டாரு, எங்க ஒய்ஃபு கேட்டாங்க பயான கேட்டு, நீங்க எப்ப பார்த்தாலும் ஆம்பளைங்களுக்கே பேசுறீங்கன்னு சொன்னாங்க. இல்ல இல்ல, மனைவிக்கும் சேர்த்து. போன வாரம் சொல்லும் போது சொன்னேன், ஒரு கணவன் மனைவியை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இவை எனக்கு அல்லாஹுவினுடைய நேமத், அல்லாஹுக்காக வேண்டி இவளை பிரியப்படுகிறேன்னா அதுல உள்ள குறையையும் ஏத்துக்குவான், நிறையையும் ஏத்துக்குவான். அந்த சூட்சுமம் விளங்குதா? அதுல உள்ள இப்ப எனக்கு அல்லாஹுக்குன்னு பிரியப்பட்டா அதுல நான் முன்னாடி நிக்க மாட்டேன், என் மனசு நிக்காது, என்னுடைய பிரியம் இருக்கும். ரெண்டையுமே சேர்த்து ஒன்னாக, அதனுடைய மைனஸ் பிளஸ், அதனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் நான் உள்ள எடுத்துக்குவேன். ஏன்னு கேட்டா இந்த பொருளுக்காக வேண்டி அல்ல, இதுல நிறைய இருக்கலாம் குறை இருக்கலாம், என் பிரியம் இது சார்ந்தல்ல, என் ரப்புக்காக வேண்டி. ஐ லவ் மை வைஃப் ஃபார் தி சேக் ஆஃப் அல்லாஹ். இதையே தான் ஒரு மனைவி திரும்ப சொல்லணும், ஐ லவ் மை ஹஸ்பண்ட் ஃபார் தி சேக் ஆஃப் அல்லாஹ். என் கணவனை நான் பிரியப்படுவது என்னுடைய ரப்புக்காக வேண்டி. ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும், நான் உன்னை பிரியப்படுவது அல்லாஹுக்காக வேண்டி. அந்த குழந்தை திரும்ப சொல்லும். இதைத்தான் நம்ம சொன்னோம், ஒவ்வொரு தடவையும் ஒரு பொருள் வாங்கி அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கிற போதே நடத்த வேண்டிய பாடம் தௌஹீதினுடைய பாடம். இதை நான் தரல, அல்லாஹு தந்தான். நம்ம இந்த பாடத்தை பல தடவை நான் இங்கே மஜ்லிஸ்ல சொல்லியிருக்கேன். நம்முடைய பொருள், நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு லப்பர் வாங்கி தரும்போது, ஒரு பென்சில் வாங்கி தரும்போது, அப்பா இது நான் தரல அல்லாஹு தந்தான், நான் தரல இது அல்லாஹு தந்தான், இந்த சட்டை உனக்கு அல்லாஹு கொடுத்தான் என்று வளர்த்தால், அந்த குழந்தை நாளைக்கு கபிரஸ்தானுக்கு நம்ம போன பின்னாடி, என்னை உலகத்திற்கு வருவதற்கு காரணமாக ஆக்கிய இவர் அல்லாஹ் நீ ரஹ்மத் செய்யின்னு கேட்பான், இல்லனா கேட்க மாட்டான். அடிக்கடி சொல்லுவோம்ல, என்னைக்கு அத்தா மூத்தானார் தெரியாது, அதோட மறந்துடும், அவ்வளவுதான். வீடு இருக்குது, காரு, சொத்து, சுகம் எல்லாம் சேர்த்து வச்சது, அவர் சேர்த்து வச்சது என்னைக்கா? ஆமா, அது மறந்துச்சு, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்பா நிப்பார், அவ்வளவுதான். ஆனா பென்சிலை கொண்டு அல்லாஹுவை அறிமுகப்படுத்தி இருந்தால் அந்த பையன் ஒவ்வொரு வக்திலையும் உட்காரும் போது நினைப்பான், நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என் தந்தை, எனக்கு இப்படி ஒரு தந்தையை அவன் தந்தானே, அந்த அல்லாஹுக்காக வேண்டி என் தந்தையை நான் பிரியப்படுறேன். அதுதான் வந்து ஒரு சொசைட்டியை உருவாகிறது, இந்த அன்பின் மேல் உள்ள சொசைட்டி தான். அதை கெட்டி பிடிச்சிட்டு, அந்த காசை கெட்டி பிடிச்சிட்டு அழுகிறது இல்ல, அல்லாஹுக்காக வேண்டி பொருளாதாரத்தை ஒருத்தன் பிரியப்பட்டா அது வந்தாலும் அப்படியே இருப்பான், போனாலும் அப்படியே இருப்பான். அவனுக்கு ரெண்டுமே வந்து இம்பேலன்ஸ்டு ஆக மாட்டான். திடீர்னு காணா போச்சு, ஒரு லட்சம் ரூபாய் போயிடுச்சு, போட்ட காசு போயிடுச்சுன்னா இவன் அழுகுறான்ல, இவன் மைனஸ் நினைச்சுக்கிறான்ல, போச்சே என் திறமை இல்லாம நான் விட்டுட்டு காச்சாங்கிறான், என் ரப்புக்காக வேண்டி பிரியப்பட்டேன், கொடுத்தான் எடுத்துக்கிட்டான். இதே மாதிரி கேஷுவலாக வாழ்ந்த எத்தனையோ பேர், உங்க கப்ப கவுந்துருச்சு அல்ஹம்துலில்லா சொன்னவங்க வரலாறுல உண்டு. திரும்ப ரெண்டு நாள் கழிச்சு வந்து உங்க கப்ப கவுரலியா, அது வேற ஒரு கப்பெல்லாம், அல்ஹம்துலில்லா. என்னங்க எந்த நேரமும் உணர்ச்சியே வெளிப்படுத்துமா? அதை கொடுத்தவனா வந்தா எடுத்துக்கிட்டா வந்தா எடுத்துருப்பா, அது ஒரு நல்லது இருக்கும், அவ்வளவுதான். ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் ஒரு சமூகத்தை உருவாக்குறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்படி உள்ள மனோநிலையில் ஒரு வாலிபர்களும், ஒரு குழந்தையும், ஒரு தாயும் தந்தையும், ஒரு குடும்பம் ஃபுல் ஆஃப் எனர்ஜி, வேற எதுவுமே கிடையாது. எதை பத்தி உண்டான அப்படி சிதறுதல்கள், மனச்சிதற எதுவுமே கிடையாது. அவன் கொடுத்தான். இப்படி ஒரு குடும்பம், ஒரு மனிதன் உருவாகி விட்டால் கண்டிப்பா அவனிடத்தில் நன்றி செலுத்துவது இருக்கும், கண்டிப்பா என்ன இருக்கும், நன்றி செலுத்துவது இருக்கும். அப்ப அந்த நன்றி செலுத்துவது ஒரே நாளில் வருகிற செய்தி அல்ல. எப்ப ஒரு பொருளை வெறுக்கிறோமோ அதுல நிஃப்ரத், குஃப்ரு வந்துடும். நம்ம மனைவி, மனைவியாக நான் பிரியப்படுகிறேன், சில குணங்கள் அவள்கிட்ட ஏத்து மாத்தமா இருக்கு, கோபம் வருது. சொந்த புள்ள அவர் புள்ள மாதிரி பாக்குறார், அல்லாஹ் கொடுத்த அமானிதம்னு பார்க்கல, எனக்கு பிறந்த புள்ள, ஏன் பிள்ளைகளா இப்படி இருக்கேங்கிறான், கேக்குறானா இல்லையா? இன்னைக்கு அந்த சின்ன வயசுலே அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அந்த செய்திகளை சொல்லி தரல. ஏல் அத்தை இது அட்லா கொடுத்தது, இந்த சாக்லேட் எல்லாம் இப்படி சொல்லி கொடுத்துருந்தா அவன் வளர்ந்து அந்த வாலிபத்தை வரும்போது அதே மாதிரி ரியாக்ட் பண்ணுவான். நீ இப்படி கேட்க வேண்டியது இருக்கார், நான் பெத்த பிள்ளையாடா நீ எதிர்பார்க்கணும். அந்த பிள்ளைய நேரடியாக எதிர்பார்க்கிற போது இந்த மைனஸ் எல்லாம் உங்களுக்கு சிரமமாக ஆகும். அப்ப நன்றி செலுத்துகிற மனப்பான்மை வராது. இது ஒரு மனிதனை குஃபர்ல கொண்டு போய் விடும். நான் இதை சொல்ற அந்த செய்தி விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சாமானியமா, ரொம்ப சாதாரணமா, ஒரு டே டு டே லைஃப்ல ஒரு லேமேன் தினக்கூலியாக சம்பாதிக்கிற எந்த படிப்பும் இல்லாதவருக்கு கூட இந்த செய்தி விளங்கும். அதுதான் குர்ஆன் சொல்லுகிற தகவல். ஒரு டே டு டே லைஃப்ல சாதாரணமா ஒருத்தன் புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ இதே மாதிரி உண்டான மனோநிலையோடு ஒரு மனிதன் குடும்பத்தை அணுகினால் அவன் மனைவிக்காக வேண்டி அவன் நன்றி செலுத்துவான். அல்லாஹ் எனக்கு வந்திருக்கான், அந்த அல்லாஹுக்காக வேண்டி உள்ள பிரியம் இந்த பிள்ளையின் மீது நான் என்னுடைய பிரியம், முழுமையான பிரியம். நேற்று ஒருத்தர் நெட்ல எழுதினான், 35 வயசுக்கு மேலாம் சேர்ந்து இருக்க முடியுமா புருஷன் பொண்டாட்டின்னு கேட்கிறான். 35 வயசுக்கு மேல ஒரு வீட்டுல சேர்ந்து இருக்க முடியுமா? இருக்கு இல்லையா? 80 வயசு வரையும் ஒன்னா கிடந்தாங்க இல்ல, ஒரே ரூம் இல்லாத வீடுகள்லாம் எத்தனையோ இருந்துச்சு. இன்னைக்கு இருக்க முடியல, காலத்தினுடைய சூழல் என்னன்னு கேட்டா எனக்கு ஸ்பேஸ் தேவைங்கிறான். ஐ வாண்ட் சம் ஸ்பேஸ். அதான் இவ்வளவு பெரிய ரூம் இருக்கடா இல்ல இல்ல, மனோ ரீதியாக அவன் 1000 தான் இருந்தாலும் கனவு என்னவோ, அவ யாரோ மனைவி யாரோ வந்துருச்சு இல்ல. எங்க 2017ல, இன்னைக்கு 18ல நாங்க வாழ்றோம். உயர்ந்த சிந்தனையோடு, டெக்னாலஜியோடு, பயங்கரமா கார்கள், சிந்தனை பொருள் அவ்வளவு. நாங்க எவ்வளவு உயரத்துல இருக்கோங்களா? உடன் இருந்த கணவனோடு 35 வயசுக்கு மேல கூட இருக்க முடியல. ஏன் இவன் சமூகத்தில் எப்படி ஒன்றோட வருவான், இவனோட சமூகத்தில் எப்படி கலந்து வாழ முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, முடியாது. இந்த வெறுப்பு தான், அதைத்தான் இஸ்லாம் ஆரம்பத்திலிருந்து சொல்லுது, இது வல்ல வாழ்க்கை யாருடனும் வாழ முடியும். அந்த பொருளுக்காக வேண்டி பிரியப்பட்டால் ஒரு காலத்தில் நீ பிரிய வேண்டியது வரும். அப்ப உண்மையான நன்றி செலுத்துதல் அப்படிங்கிறது அதை பிரியப்படுவதற்கு காரணமாக அல்லாஹ்வை ஆக்குவது. ஆக்குனீங்கன்னா நீங்க எல்லா பொருளுக்குமே நன்றி செலுத்துவீங்க. நீங்க அப்படி நன்றி செலுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான், இன்னமல் அமாலு பில் கவாத்திம், உங்களுடைய கடைசி நேரத்தினுடைய வாழ்க்கையை நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். பெருமானார் சொன்ன வார்த்தை, நீ டாம் டூம்னு நான் எப்படி வாழ்ந்தேன் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஒருத்தர் உடாம தஹஜ்ஜத் தொழுதார், அவருடைய கடைசி நேரம் மௌத்துடைய நேரத்தில் அவர் எப்படி இருந்தார்? ஒருத்தர் உடாமத்தை பயங்கரமா குர்ஆன் ஓதி எல்லாம் இருக்காரு, ஆனா அவருடைய கடைசி நேரம் மிக மோசமாக இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய என்ன, அல்லாஹ் என்ன இப்படி சோதிச்சுனா, என்ன இப்படி படுக்கு போட்டானே, இப்படி ஆக்கிட்டானே, அப்படி ஆக்கிட்டானேன்னு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் மௌத்து வந்துருச்சு. அது எந்த மாதிரி மௌத்தா இருக்கும்? பெருமானார் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம், உங்களுடைய மறுமையினுடைய முழு வாழ்க்கையை முடிவு செய்யக்கூடியது உங்களுடைய கடைசி தருணங்கள். அந்த கடைசி தருணத்தில் மிகச்சரியாக இருங்கள் சொல்லிட்டு பெருமானார் சொல்றாங்க, லா யமூத்தன்ன அஹதுக்கும், இது இதயத்தில் ஒரு முஸ்லிம் எழுதி வைக்க வேண்டிய ஒரு வார்த்தை. பேப்பர்ல எழுதி ரூம்ல ஒட்டி வச்சுக்கணும் இந்த வார்த்தையை. சாதாரணமான வார்த்தை இல்ல, முஸ்லிம்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரி முஸ்லிம் இருக்குல்ல, முஸ்லிம்ல இந்த செய்தியை பதிவு செய்திருக்காங்க. நான் இந்த சப்ஜெக்டை ஏன் இவ்வளவு ஆழமாக பேசுகிறேன்னா, நிறைய பொதுத்தலங்களில் பேசப்படாத செய்தி. ஜும்மால இதை பேச முடியாது, 20 நிமிஷம்தான், 15 நிமிஷம்தான். ஆனா ஒரு முஸ்லிமினுடைய அடி ஆழத்தில் இருக்க வேண்டிய செய்தி, அவனை நிக்க வைக்கக்கூடியது இந்த அக்காயுது தான், இந்த நம்பிக்கை தான். இதை தவிர இன்னொன்னு முஸ்லீமுக்குள்ள தொப்பி போறது, தாடி வைக்க, வச்சவையும் வக்காட்டி போ, அதெல்லாம் உனக்கும் உன்னுடைய ரப்புல் ஆலமீனுக்கும் உள்ளது. இந்த எண்ணம் ஸ்ட்ராங்கா இருக்கா? இந்த பேஸ் பெருமானார் 23 ஆண்டு காலங்கள் இந்த எண்ணத்தை தான் உருவாக்குனாங்க. அதை உருவாக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு 1400 ஆண்டுகளா ஜெகஜோதிய உலகம் முழுக்க யாரு என்ன சொன்னாலும் நிக்கிறான் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரே காரணம் அதுதான். அந்த இன்ஜெக்ஷன் போட்ட இன்ஜெக்ஷன் 1400 வருஷம் ஆனாலும் இன்னைக்கும் ஒரு முஸ்லிம் மறந்தும் கூட பெருமானார அல்லான்னு சொல்லிடவே மாட்டான். மாத்தி மாத்தி சொல்லப்படுது இல்ல, இவங்க எல்லாம் கபூர்ஸ்தானுக்கு போறாங்க, கபூர வணங்குறாங்க எல்லாம் சொல்லப்படுது. எந்த முஸ்லிமையும், கடைநிலை முஸ்லிமை கூட கூப்பிட்டு சேருங்க, ஏதே இதுக்கு சஜதா செய்து வணங்குடா, இவன் தானே அல்லாஹ் அப்படின்னு கேட்டார், தூக்கத்துல கூட சொல்லிட மாட்டான். இந்த இன்ஜெக்ஷனை கொடுத்தது யார்? பெருமானாருடைய ஒரே 1400 ஆண்டு. எத்தனை வருஷம்? 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தெரிய மாட்டேங்குது. 1400 வருஷமா ஒரு எல்லளவு கூட மாறாத ஒரு சமூகம். வி ஆர் கிஃப்டட். அதை தவிர இன்னொரு வார்த்தை இல்லை, வி ஆர் கிஃப்டட். அந்த பெருமானாருக்கு நாம் எத்தனை தடவை செலவாத்து சொல்லி அவங்களுக்கு துவா செஞ்சாலும் அது முடியாது. அதுல எல்லாம் சொல்றான் லா யமூத்தன் ஆகதுக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இல்ல தமிழ்ல எழுதி அப்படி வீட்டுல ஒட்டி வச்சுக்கோங்க. ஒரு சமூகத்தை முழுக்க முழுக்க பாசிட்டிவ் அடிப்படையில் உருவாக்கிய பெருமானார், பெருமானாரும் அல்லாஹுவும். இந்த கடைசி நேர வார்த்தை பெருமானார் சொன்னார்கள், உங்களுடைய செயல்கள் உங்களுடைய கடைசி நிலைமையை பொறுத்தே நிர்ணயிக்கப்படுகிறதுன்னு சொன்ன பெருமானார் சொன்ன வார்த்தை லா யமூத்தன் அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்சினு ஸன்ன பில்லா. பெருமானார் சொல்றாங்க லா யமூத்தன் அஹதுக்கும், லா யமூத்தன் அதாவது யமூத்தன் அப்படிங்கிற யமூத்து அப்படின்னு சொன்னா மௌத்தா போறது, நமக்குலாம் தெரியும் மாத்த யமூத்தனா மௌத்தா போறது. யமூத்தன் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர், அது அரபியில அந்த வார்த்தையை சொல்லும் போது சொல்லுவாங்க த நூன் ஆஃப் எம்பசைஸ். ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணி அழுத்தி எம்பசைஸ் பண்ணி சொல்றதுக்கு தான் இந்த நூன் போடுவாங்க அப்படிம்பாங்க. அதுல பெருமானார் சொன்னாங்க லா யமூத்தன் அஹதுக்கும். என்னுடைய சஹாபாக்களே இஸ்லாமியர்கள்ட்ட போய் சொல்லிருங்க, எந்த காலத்திலும் ஒரு முஸ்லீம் இப்படி மௌத்தாயிர வேண்டாம். லா யமூத்தன், அவனுடைய மௌத்து இந்த நிலைமையில நடந்துட வேண்டாம். உங்களை நீங்களே செக் பண்ணிக்கங்க, என் மௌத்து இந்த நிலைமையில் எனக்கு வந்து விட வேண்டாம். லா யமூத்தன் அஹதுக்கும் இல்ல வஹுவ யுஹ்சினு ஸன்ன பில்ல, இல்ல வஹுவ யுஹ்சினு ஸன்ன பில்ல. என்னதுக்கு அர்த்தம்? நீங்கள் மௌத்தாகிற போது இறைவனை குறித்தான மிக உயர்ந்த சிந்தனை, அவன் மீது நல்ல நம்பிக்கையோடு தவிர நீங்கள் மரணித்து விட வேண்டாம். இது விளங்குன்னு நினைக்கிறேன். நான் கடைசி மரணப்படுக்கையில் என் உயிர் இந்த உடலை விட்டு பிரிகிற போது அல்லாஹுவை குறித்தான உயர்ந்த சிந்தனைகள், அவனை பற்றி உண்டான அந்த நம்பிக்கையில், அவனுடைய நன்றி செலுத்துதலில், என் இரட்சகன் என்னோடு இருக்கிறான், அவன் எல்லா வகையிலும் என்னை பாதுகாப்பான், அவனுடைய முழு பொருத்தத்தில் நான் இருக்கிறேன், அல்லாஹ் என்னை பொருந்தி கொண்டான், நான் அவனை பொருந்தி, இந்த நிலைமையில உங்க உயிர் போகணும் போகணும். ஒரு நபி சொன்ன ஒரு எக்ஸிஸ்டன்ஸ், ஒரு அழுத்தம். எனக்கு அந்த வார்த்தையை படிக்கும் போதே அப்படின்னா உடல் கூசுது. எப்படி பேசியிருப்பாங்க பெருமானார்? எல்லா வகையிலையும் சஹியான ஹதீஸ் இமாம் முஸ்லிம் கொண்டு வருகிறார் இந்த செய்தியை. அப்போ வஹுவ யுஹ்சினு ஸன்ன பில்லா, அல்லாஹுவை நல்ல முறையில் நம்பியவர்களாக மௌத்தாகணும்னா மௌத்தாகிற நேரத்தில் அப்படி இருந்தா முடியுமா? நான் மௌத்தாகும் போது அல்லாஹ் அப்படி நான் நம்பிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு, நான் எப்ப மரணம் அடைவேனோ அப்ப அல்லாஹ்வை பத்தி நான் நல்ல சிந்தனையை கொண்டு வந்துட முடியுமா? முடியாத. என்னைக்கு மௌத்தா போவேன் யாருக்காவது தெரியுமா? நான் மௌத்தாகிற நேரம் என் மனோநிலை எப்படி இருக்கும் யாராவது பிரிடிக்ட் பண்ண முடியுமா? முன்னாலேயே நான் வந்து இப்படி இருப்பேன்னு சொல்ல முடியுமா? இல்ல. அப்ப இதுல இருந்து சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, இட் ஷுட் பி பிராக்டீஸ்டு பை யுவர் டே டு டே லைஃப். இது உன்னுடைய தினசரி வாழ்க்கையில் பழகப்படுகிற ஒரு செய்தியாக ஆக வேண்டும். அல்லாஹுவினுடைய ஹுஸ்னுஸன், அல்லாஹுவை குறித்தான நற்சிந்தனைகள் அப்படிங்கிறது என்னுடைய டே டு டே லைஃப்ல நான் அப்படியே பழகிடணும். டெய்லி 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 அந்த இன்ஜெக்ஷன் நான் என் மனசுல ஏத்திக்கிட்டே இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உலகத்து எனக்கு அல்லாஹ் தந்த பொருட்களை நான் பிரியப்படணும், அந்த நியமத்துகளை நான் மதிக்கணும், அந்த நியமத்துகள் எனக்கு நன்றி செலுத்துவையாக ஆகிட்டு மாறி மாறி அல்லாஹு என்ன அழகான மனைவி அல்லாஹ் எனக்கு தந்திருக்கான், அவர் டெய்லி சொல்லணும், என்ன அழகான குழந்தைகள் எல்லாம் எனக்கு தந்திருக்கான் அல்ஹம்துலில்லாஹ், என்ன அழகான பொருளாதாரத்தை எல்லாம் எனக்கு தந்திருக்கான். நான் நினைச்ச உடனே எத்தனையோ பேருக்கு எல்லாம் இருந்து சாப்பிட முடிய மாட்டேங்குது. ரெண்டே ரெண்டு சப்பாத்திங்கிறான், இன்னைக்கு டாக்டர் கிட்ட போனோடனே ரெண்டு டாக்டர்கள் வரல, நல்ல வேலை. ரெண்டே ரெண்டு சப்பாத்தி நிறைய பேர் கேட்கறான் சாப்பாட்டுக்கு முன்னாடியா பின்னாடியான்னு, ஏன்னா இருந்ததுனால தெரியும். அன்னைக்கு ஒரு அம்மாட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருக்கு, அந்த அம்மா கேக்குது எப்பங்க சாப்பிட்டுட்டா சாப்பிட்றதுக்கு முன்னாடியா சப்பாத்தி, சோறே சப்பாத்தி தான் உனக்குங்கிறான். என்ன இருந்தும் இன்றைக்கு இல்லாத ஒரு எல்லாம் இருக்கு, ஆனால் ஒரு விதமான வெறுமை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்கவுங்க வாழ்க்கையில நம்ம பார்க்கக்கூடிய இந்த புற உலகத்துல பார்த்தா நிதர்சனமாக நடக்கிற செய்தி, ஒரு விதமான வெறுமை, அப்படியே ஒரு ட்ரை லைஃப் அப்படின்னு சொல்லலாம்ல. ஓடிக்கிட்டே இருக்கான், எங்க ஓடுறான்னு அவனுக்கும் தெரியல, எங்க ஓட போறான் அந்த இடத்துக்கும் தெரியல, போயிட்டே இருக்கான் ஓடிக்கிட்டே இருக்கான். பள்ளியாசலுக்கு வந்தோடனே நான் பிஸி ஆயிட்டேங்கிறான். அல்லாஹ் பத்தி இங்க சொல்ல போறாங்கன்னா ஐ எம் வெரி பிஸி. கபிரிஸ்தான்ல மூத்த ஆயிட்டாரு, கொண்டு போய் வைக்கும்போது அவர் சொல்றாரு, நான் வந்து ஒரு பெரிய விஐபிங்க, அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன். நான் செவ்னியை காட்டி அடிப்பாங்க, விழுவுமா இல்லையா? உன்னுடைய விஐபி தன்மை, உன்னுடைய அந்த பிஸி ஷெட்யூல்னா எதுக்கு? ரெண்டாவது இன்னொரு செய்தி, நீங்க விஐபியா இருக்க வேண்டாம்னு இஸ்லாம் சொல்ல, நீங்க பிஸி ஷெட்யூல் போட்டுக்க வேண்டாம்னு இஸ்லாம் சொல்ல. இதை உள்வாங்கிக்கிட்டு இருங்க, இதை உள்வாங்கிக்கங்க, இதை உள்ள எடுத்துக்கங்க. அதுக்கு பின்னாடி பாருங்க உலகத்தில் எங்கெங்கெல்லாம் ஆச்சரியம் தெரிகிறது, சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இட் இஸ் அமேசிங். மறுநாள் காலையில மனைவி ஆச்சரியமா தெரியவா? அதுக்கு வரையும் தெரிந்த அந்த முகம் வேறு, நாளைக்கு காலையில என் மனைவி தெரிகிற முகம் வேறு. பாக்கெட்ல எழுதி வீட்டில் ஒட்டி வச்சுக்கணும், என் மௌத் இப்படி வரக்கூடாது. அல்லாஹுவை பற்றி வெறுப்போடு இருக்கிற நிலையில், அல்லாஹுவை மறந்து இருக்கிற நிலை அல்ல. இதுல இன்னும் தெளிவாக பெறுவேன், அல்லாஹுவை குறித்து பொருந்திய நிலையில். இங்க இதுல மாட்டிருக்கு, கையில ரெண்டு ஸ்லீன் ஓடிக்கிட்டு இருக்கு, இங்க ஓடிக்கிட்டு இருக்கு, இங்க ஓடிக்கிட்டு இருக்கு, இல்ல ஹான் படுத்திருக்கான், மனிதர்களே பக்கத்துல இல்ல, எல்லாமே மிஷினரிகள், அந்த இதுல சொத்து இதுல கையெழுத்து போட்டா முடிஞ்சிருமே, அவங்க எடுத்துக்குவாங்கலங்க கூடிய ஒரு சிந்தனை. எப்ப அந்த சொத்தை வித்துனாலும் என்ன வெளியே கூட்டு போயிருங்க, எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் அந்த வெறுமை? அதெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். உலகத்தில் கோடான கோடி பேர், காலித் பின் வலித் அல்லாஹுவின் போர்வாள் என்று சொல்லப்பட்டவர்கள், காலித் பின் வலித் போர்க்களத்தில் எதிரிகளுடைய வாளினுடைய முனை பல தடவை அவருடைய மேலப்பட்டு ஒரு தடவை கூட வந்து அவர் குற்றுயிரும் குலையுயிரமா கிடந்ததில்லை, அவர் அதில் ஷஹாதத் அடையல. எல்லா எந்த போர்க்களத்துக்கு போனாலும் வெற்றி 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 வெற்றி. அவர் நின்னா பயப்படுவான், அடிச்சு தாங்கிய அந்த வாளினுடைய அந்த முனைகள் உள்ள போய் நெஞ்சு முழுக்க பாயில படுத்து மௌத்தாவுறாரு, பாயில படுத்து கிடக்காரு மௌத்து வருது. கடைசி நேரம் தெரிஞ்சிருச்சு, அவர் சொன்னாரு, ஒரு கழுத மாதிரி மௌத்தாவுறனே, இன்னைக்கு நான் இப்படி இல்ல படுத்து கிடந்து மௌத்தாறேன். எவ்வளவு அல்லாஹுக்காக வேண்டி உயிர் ஒரு தடவை போவது. அந்த சஹாபாக்கள் நல்லா விளங்கியிருந்தாங்க, ஏன் அதன் மீது பிரியம், ஒரு தடவை தான் போகும், திரும்ப ரெண்டாவது மூணாவது எல்லாம் கிடையாது, போறது நல்லதா போயிட்டும். நான் இப்படி ஒரு மரணத்தை அல்லாஹ் எனக்கு தந்துட்டானே, நான் எப்படிப்பட்ட போர்க்களங்கள் சொல்லண்டு வந்தேன், இன்னொருத்தன் அந்த கத்தி என் கழுத்திலே பட்டிருக்க கூடாதா? அவர்களுக்கும் ஷஹாதத்துன்னு சுபசோபனம் சொன்னாங்க, அவர்களுக்கு சொல்லப்பட்டது நீங்க பாயில படுத்திருக்கேன்னு நினைக்க வேண்டாம், அவங்களுக்கும் ஷஹாதத். அல்லாஹு அக்பர். அந்த சிந்தனையே நம்முடைய கடைசி நேரங்களில் அல்லாஹு தாலா அந்த சிந்தனையை நமக்கு தர வேண்டும். தருவது மட்டுமல்ல, அது அது பிராக்டிக்கலா இருக்கணும், அது டெய்லி லைஃப்ல அவங்கவுங்களுக்கு வரணும். இது அஜர்த்துமார்களுக்கு மட்டும்தான் குரானுங்கிறதெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் சேர்த்து தான் எல்லாம் இறங்கி வச்சான். அதுக்கு தான் இவ்வளவு கீழ்நிலையில வந்து இது எப்படி உள்வாங்கிக் கொள்வது, 2013 இந்த குரான் என் மனதில் எப்படி ஏற வேண்டும், எப்படி நான் உள்ள எடுத்துக்கிறது இந்த குரானை, அதுதானே தொடர்ந்து நம்ம அதை பேசிக்கிட்டே இருக்கோம். அல்லாஹ் அதை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஆக இந்த சிந்தனை மட்டும் நமக்கு மேலிட வேண்டும் தினம் சரி வாழ்க்கையிலும். அதனாலதான் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் கடைசியில இருக்கும்போது முஹாசபா, நைட்ல கடைசியா படுக்கும்போது கொஞ்ச நேரம் உட்காந்து இன்னைக்கு காலையிலிருந்து லைஃப் எப்படி போச்சு. எல்லார் வாழ்க்கையிலும் ஏத்த இறக்கங்கள் இருக்கும், சோதிக்கப்படாதவர்கள் யாருமே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகமே சோதனை கூடம் தான், அல்லாஹ் என்னை இப்படி விட்டுட்டானே இல்லை, அதுல இருக்கக்கூடிய அந்த ஆச்சரியங்களையும் நலவுகளை மட்டுமே பார்ப்பது. எத்தனை இடத்துல ஒரு நாளைக்கு தினம் தினம் நாம போற இடத்துல எத்தனை பேர் ஹெல்ப் பண்றான், நம்முடைய மனைவி மக்களால், நம்முடைய சொந்தங்களால். சில வீட்டுக்கு போனா அவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு கூட ஒரு நண்பர் சொன்னாங்க, ஒரே டாக்டர் எப்ப பார்த்தாலும் அவருக்கு மகனுக்கு உடம்பு சரியில்ல, மனைவிக்கு உடம்பு சரியில்ல, அவங்க நல்லானா இவங்களுக்கு உடம்பு சரியில்ல. அதை நமக்கு கேட்கும் போதே ஒரு மாதிரி ஒரு ஒரு அஜிடேஷன், ஒரு மாதிரி என்ன இப்படி, அதாவது ஒரு வெறுத்த நிலை. நம்ம என்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போனோம் அப்படின்னு சொல்லி சில பேரை கேட்டா அவருக்கே மறந்துருக்கும், ஆஸ்பத்திரிக்கா போனதே இல்லையே, எவ்வளவு பெரிய கிஃப்ட். அந்த 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 ஆரோக்கியம் எவ்வளவு பெரிய அமானிதம். சும்மா அப்படி நைட்டு படுத்து யாரில்ல என் திறமை இல்லை. அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெரிய ரப்பு, மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நான் அந்த ஆரோக்கியத்தை யாரில் நான் பிரியப்படுகிறேன், எனக்கு ஆக்கி வச்சல்ல, ஐ லவ் இட் ஃபார் த சேக் ஆஃப் யூ. நான் நல்லா சிக்ஸ் பேக் போட்டனே, சும்மா ஜம்முன்னு நான் பாட்டுக்கு டி ஷர்ட்டு ஜீன்ல அப்படியே சுத்தி வர்றேனே, வண்டி எவ்வளவு சாச்சாலும் கீழே போக மாட்டேங்குதே, இல்ல ஃபார் த சேக் ஆஃப் யூ எனக்கு ஆரோக்கியம் இருக்குது, உன்னால் இருக்கிறது, உனக்காக வேண்டி அந்த ஆரோக்கியத்தை நான் பிரியப்படுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் இப்படி சொல்லி பழகுனான்னா மௌத்துடைய நேரத்தில் அந்த வார்த்தைகள் வரும், அல்லாஹ் வர வைப்பான். ஆக இந்த செய்தி இவ்வளவு பின்னாடி நம்ம சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, அந்த ஷிர்க் குஃப்ரு என்பதும் ஒரு மனிதன் நன்றி மறக்கிற போது எப்படி வருகிறதோ அவனுடைய வாழ்க்கை முழுக்க அது அவனை பிடித்து கொண்டு அவன் மரண நேரத்திலும் அதே பிடியில் வைத்திருக்கிறது. ஆக இந்த ஷிர்க் என்பது சுக்ருக்கு நேர் முரணானது, நன்றி செலுத்துவதற்கு நேர் முரணானது. யார் நன்றி செலுத்த வேண்டும், யாருக்கு நன்றி செலுத்துதல் தேவை என்று சொல்லுகிறோமோ, நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொருட்களை பிரியப்பட வேண்டும், அதை கண்ணியம் செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தினா இட் சுட் பி எ செயின், அது ஒரு செயின் அப்படி போயிட்டு இருக்கும். இல்லையே நம்ம வெளியே இதுவரையும் வேற மாதிரி கேட்டோமே, இன்னைக்கு இவர் இப்படிலாம் சொல்றாரு, இது மாற்றமா இருக்கான்னா நைட்டு படுக்கும்போது அப்படியே கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்து, யாரெல்லாம் இதுல எனக்கு ஒரு ஹிதாயத்தை கொடு, இதன் மூலமாக எனக்கு வழிகாட்டு அப்படின்னு சொன்னா அல்லாஹு தாலா அதனுடைய வழிகாட்டுதலை தருவான். இந்த நிதர்சனத்தை தான் சூரா யாசின் நமக்கு சொல்லி தருகிறது. இன்ஷால்லா இதற்கு அடுத்தடுத்த வாரங்களில் அடுத்தடுத்த வசனத்தில் இன்னும் இது குறித்தான சில செய்திகளை அல்லாஹு தாலா பெருமானாரை குறித்து அற்புதமான செய்தியை அடுத்த வசனத்தில் அல்லாஹு தாலா நமக்கு சொல்லி தருகிறான். அதுவரை நாம் எதை கேட்டோமோ அதன்படி சிந்தித்து அதை உள்வாங்கி அதை நம்முடைய ஈமானை மெருகூட்டுகிற, நம்முடைய ஈமானை வளப்படுத்துகிற செய்தியாக அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் உலகத்திலே உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண் பெண்களுக்கும் அல்லாஹு தாலா ஆக்கி தருவானாக. யா அல்லாஹ், எந்த செய்திகளை நாங்கள் கேட்டோமோ அதை புரிந்து எங்களுடைய வாழ்க்கையில் தௌபாவினுடைய அந்த சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொண்டு எங்களுடைய மரண நேரத்தில் உன்னை பற்றி உயர்ந்த சிந்தனைகளோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பிரிந்திருக்கிற அந்த நல்ல ஆத்துமாக்களில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களோடு வாழுகிற அந்த வாலிப இளைஞர்களை, இஸ்லாமிய இளைஞர்களை யா அல்லாஹ் நீ சாலிஹீன்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், வாலிப பெண்களை சாலிஹாத்துகளாகவும் கற்புகளை பேணக்கூடியவர்களாகவும் ஒழுக்கம் பூணக்கூடியவர்களாகவும் முழுக்க முழுக்க இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் ஷரியத்தினுடைய அடிப்படையில் வாழுகிற நல்ல மக்களாக எங்களையும் அவர்களையும் உலகத்திலே உள்ள அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களையும் யா அல்லாஹ் நீயே ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் பொருந்தி கொண்டு கியாமத்து நாள் வரை இதுபோன்ற மஜ்லிஸுகள் உன்னுடைய வேதத்தை பற்றி, பெருமானாருடைய வார்த்தைகளை பற்றி பேசுகிற, புரிந்து கொள்ளுகிற, அதை பற்றி கலந்துடவாடுகிற மஜ்லிஸுகளை உலகம் முழுக்க யா அல்லாஹ் நீயே அவை நடைபெறுபவையாகவும் உன்னுடைய பொருத்தத்திற்குரியவையாகவும் ஆக்கி தருவாயாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.
Audio was downloaded from TamilIslamicMedia.com.